கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:1-5 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 12:1-5.
அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால், அவள் பாதங்களின் கீழே சந்திரனும், அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்பலையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றால், அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது.
சரி, போதும். உங்களுக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு சஃபரிங் பிஃபோர் டெலிவரன்ஸ், விடுதலைக்கு முன்பாக உபத்திரவம். சஃபரிங் பிஃபோர் டெலிவரன்ஸ், விடுதலைக்கு முன்பு உபத்திரவம். ஒரு 4 உதாரணங்களை கொடுக்க விரும்புகிறேன், நீங்க கவனமாக கவனிங்க. Suffering before deliverance. நம்ம எல்லாருக்கும் விடுதலை வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். வியாதிகள், பலவீனம், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாத்திலிருந்தும் நம்ம விடுதலை எதிர்பார்க்கிறோம். நாம் அதற்காகத்தான் இங்கே ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்னதாக நமக்கு சஃபரிங் இருக்கிறது. அந்த சஃபரிங்கிலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும். அந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் நமக்கு வந்து டெலிவரன்ஸ் தருகிறதா இருக்கிறது. இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் நமக்கு டெஸ்டிமோனியை கொண்டு வருகிறது, சாட்சிகளை கொண்டு வருகிறது. நமக்கு ஏன் டெலிவரன்ஸ் தேவை? நமக்கு சஃபரிங் இருக்கிறது. உலகத்தில் நமக்கு சஃபரிங் அது நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் வந்து நமக்கு டெலிவரன்ஸை நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்க துன்பங்கள், போராட்டங்களிலிருந்து மீள முடியாதனாலே அநேகர் வந்து தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். கடந்த வருஷத்திலே 60,000 பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். எதனாலன்னா, கடன் பிரச்சனையிலிருந்து மீள முடியாதனால. போதுமான வருமானம் இல்லாதபடி அந்த கடனை கொடுத்து தீர்க்க முடியாதனாலே அவர்கள் வந்து தற்கொலை செய்திருக்கிறார்கள் என்று பேப்பரில், ஹெட் நியூஸில் வந்துச்சு. அதை விட அதிகமான பேரே தற்கொலை செய்திருக்கலாம். இவ்விதமாக உலகமானது அவ்விதமாக இருக்கிறது. அவங்களுக்கு அதிலிருந்து டெலிவரன்ஸ் கிடைக்கல. அதனால் அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். நமக்கு வந்து ஆண்டவர் வந்து ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு டெலிவரன்ஸ் ஆண்டவர் ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார். ஆமென். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் ஜீவிக்கும் பொழுது அவருக்கு சஃபரிங் வந்தது, அதே சமயத்தில் அவர் எல்லாத்தையும் ஜெயித்தார். ஹல்லேலூயா. நாமும் அதுதான். சஃபரிங் வரும் பொழுது நம்ம என்ன நினைக்க வேண்டும் என்றால், நமக்கு டெலிவரன்ஸ் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். ஆமென். அதிலிருந்து நமக்கு விடுதலை உண்டு. அந்த விடுதலை எப்படி பெற்றார்கள் என்று ஒரு 4 உதாரணங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பைபிளிலிருந்து 4 கேரக்டர் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இங்கே முதலாவது மரியாளை குறித்து நம்ம காணும் பொழுது, மரியாளுக்கு வந்து விடுதலை கிடைத்தது. இங்கே 12 வெளிப்படுத்தல, ஒரு இஸ்ரீ சூரியனை அணிந்திருந்தால், அவள் பாதங்களின் கீழே சந்திரனும், அவளுடைய சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம் இருந்தது. அவள் கர்ப்பவதியாகி பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள் என்று 2 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 12 இந்த இஸ்ரீயை குறித்து நம்ம காணும் பொழுது அது வந்து ஒரு காம்பவுண்ட் மீனிங்ல இருக்கிறது. அதாவது 2-3 அர்த்தங்கள்ல இருக்கிறது, காம்பவுண்ட் மீனிங். அது ஜீசஸ் கிரைஸ்டையும் அங்கே குறிக்கிறது, அது மனவாட்டி, கிறிஸ்துவின் மனவாட்டியும் அது குறிக்கிறது. அது மேரியும் தனிப்பட்ட பிராரமாக குறிக்கிறது. இவ்விதமான காம்பவுண்ட் மீனிங்ல அது எழுதப்பட்டிருக்கிறது. சபையானது பெந்தகோஸ்த நாளிலே ஆரம்பிக்கப்பட்டது. சபை இஸ்ரிக்கு எப்பொழுது அடையாளமாய் இருக்கிறது. இந்த கடைசி காலத்திலே சபையானது இதை ஒரு சூப்பர் சர்ச்சை ப்ரொடியூஸ் பண்ணி இருக்கிறது. 7 சபை காலங்களுக்கு பின்பு சூப்பர் சர்ச்சி, ஒரு விசேஷித்த சபையை இன்றைக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தான் அந்த ஆண் பிள்ளையாய் இருக்கிறீர்கள். 10 மாசம் அந்த அவள் சுமந்து குழந்தையானது டிவலப் ஆகி வருது. கர்ப்பவதியாகி அது வந்து வளர்ந்து கொண்டு வரும் பொழுது, நிறை மாதம் அடையும் பொழுது அவள் பிரசவ வேதனை அடைகிறாள். பிரசவ வேதனை அடைந்து அவள் குழந்தையை பிறப்பிக்கும் பொழுது அதிலிருந்து அவள் விடுதலை ஆகிறாள். துக்கம் அடைந்த அவள் சந்தோஷப்படுகிறாள். யோவான் 16:21
ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள்.
இஸ்ரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் பொழுது அவள் துக்கம் அடைகிறாள். அவளுக்கு சஃபரிங் வருகிறது. பைபிள்ல முதலாவது சஃபரிங் வந்து அந்த ஏவாளுக்கு சொல்லப்பட்டது. நீ அதிக வேதனைப்பட்டு பிள்ளை பெறுவாய். ஆண்டவர் அந்த சஃபரிங் அங்க கொண்டு வருகிறார். அதனால் பிரசவ வேதனையானது அதிக வேதனையாக இருக்கிறது. இஸ்ரியானவர்களுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் பொழுது அவள் துக்கம் அடைகிறாள். A woman when she is in travel, her sorrow, அவள் துக்கம் அடைகிறாள். ஒரு மனுஷன் பின்பு பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்று சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். As he is delivered of this child, she remembereth no more the anguish for joy that man is born into the world. ஒரு பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் பூமியிலே பிறந்தான் என்று அவள் வந்து அந்த துக்கத்தை துன்பத்தை நினைக்க மாட்டாள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெற்ற உடனே அவளுக்கு விடுதலை கிடைக்கிறது, டெலிவரன்ஸ் கிடைக்கிறது. அப்பொழுது அவள் வந்து ஒரு மனுஷனை உலகத்திலே நான் கொண்டு வந்து விட்டேன் என்று சொல்லி அவள் துக்கத்தை மறுபடியும் நினைக்க மாட்டாள். அவள் சந்தோஷப்படுகிறாள் என்று இயேசுக்கு சொல்லுகிறார். அதை தான் நம்ம வெளிப்படுத்தல் 12 நம்ம பார்க்கும். அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள் என்று 2 வாசிக்கிறார். வருத்தப்பட்டு அலறினாள், அவள் வேதனை அடைந்தாள். சஃபரிங், அவளுக்கு சஃபரிங் வருகிறது. ஆனால் பின்பு ஒரு குழந்தை பிறந்த உடனே அவளுடைய சஃபரிங் எல்லாம் முடிவு வருகிறது. அவளுக்கு டெலிவரன்ஸ் கிடைத்தது. சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கு அவளுடைய சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று 5 வாசிக்கிறோம். அவ்விதமான ஒரு ஆண் பிள்ளை அவள் பெறுகிறாள். விசேஷித்த ஆண் பிள்ளையை பெறும் பொழுது அவளுக்கு அந்த டெலிவரன்ஸ் கிடைக்கிறது. சஃபரிங் அண்ட் தென் டெலிவரன்ஸ். பிரைட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து சூப்பர் சர்ச்சை பிறப்பிக்கிறது. நீங்கள் அந்த சூப்பர் சர்ச்சாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அந்த சூப்பர் சர்ச்சினுடைய ஒரு மெம்பராக இருக்கிறோம். உலகம் எங்கிலும் இருக்கிற மனவாட்டி சூப்பர் சர்ச்சாக இருக்கிறாள். இந்த 7 சபை காலங்களிலே அந்த குழந்தை வளர்ந்து வளர்ந்து இன்னைக்கு டெலிவரன்ஸ் ஆகிருக்கு. நம்ம உலகத்தை ஆளுகை செய்வோம். ஆமென். இது ஒரு மீனிங், அதாவது காம்பவுண்ட் மீனிங்ல இருக்குது. இதாவது இஸ்ரவேலுக்கும் அடையாளமாக இருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்கள் கடைசியாக பழைய ஏற்பாட்டிலே மேசியாவை பிறப்பித்தார்கள். ஆதியாகமம் 3:15 உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் வந்து உனது தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை கடிப்பாய் என்று சொன்ன அந்த ப்ராமிஸ் வேர்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக அது நிறைவேறி நிறைவேறி கடைசியாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும் பொழுது இஸ்ரீன் வித்தாக வெளிப்படும் பொழுது அங்கே டெலிவரன்ஸ் கிடைக்கிறது. அது ஒரு மீனிங், இஸ்ரவேல் ஒரு மீனிங். அடுத்தபடியாக மேரி ஒரு அடையாளமாக இருக்கிறாள். பிரைட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அவள் அடையாளமாக இருக்கிறாள். மேரிக்கு வந்து இதோ அவள் வந்து காத்ரியல் தூதன் சந்திக்கும் பொழுது அப்பொழுது பசுதாபினாலே அங்கே மேசியாவுடைய கர்ப்பத்திலே அவளுடைய கர்ப்பத்திலே உருவானார். அவள் வந்து பிரசவ வேதனை அடைந்து அவள் வந்து மேசியாவை பிறப்பித்தாள். சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால், இருப்பு கோல் என்று சொல்லும் பொழுது ஜட்ஜ்மெண்ட், உலக மனத்தையும் அவர் நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை பெற்றாள். இயேசு கிறிஸ்துவை அவள் பிறப்பித்தாள். அவ்விதமான ஒரு விசேஷித்த குழந்தையை அவள் பிறப்பிக்கும் பொழுது அவளுடைய துக்கமானது சந்தோஷமாக மாறினது. ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்க கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், மரியாள் வந்து அவள் மேசியாவை பிறப்பிக்கும்படியாக அவள் தெரிந்து கொள்ளவில்லை. மேரி டிட் நாட் சூஸ் டு பிரிங் ஃபோர்த் த சன். மரியாள் வந்து அந்த இயேசுவை பிறப்பிக்கும்படியாக அவள் அதை தெரிந்து கொள்ளவில்லை. திஸ் வாஸ் சம்திங் தட் காட் சாவரின்லி சோஸ். இது வந்து கர்த்தர் தம்முடைய சாவரின் கிரேஸ் படி, தம்முடைய தீர்மானத்தின்படி அவர் வந்து மரியாளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவள் தெரிந்து கொள்ளவில்லை, அது கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. This was something that God sovereignly chose. கர்த்தர் வந்து அதை தெரிந்து கொண்டிருக்கிறார். அது அவருடைய எலெக்ஷன் ஆகி இருக்கிறது. அது அவருடைய ப்ரீ டெஸ்டினேஷன் ஆக இருக்கிறது. அது அவருடைய சூசிங் ஆகி இருக்குது. கர்த்தர் வந்து மரியாளை தெரிந்து கொண்டார். எத்தனையோ பெண்கள் இருந்தார்கள், ஆனால் கர்த்தர் மரியாளை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவ்விதமான குழந்தையை பிறப்பிக்கும்படியாக தெரிந்து கொண்டார். ஆமென். அந்த ப்ராமிஸ் வேர்டு ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக அதன் பின்பு அநேக குழந்தைகள் பிறக்கிறார்கள். அங்க ஈசாக்கு பிறக்கிறான். இதோ அங்க இன்னும் அநேக ஜோசப் அங்க பிறக்கிறான். இதமாக அநேக விசேஷித்த குழந்தைகள் பிறக்கிறது. அந்த தாய்மார்கள் அந்த குழந்தையை பெறும் பொழுது இது மேசியாவா இருக்கலாமா என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் வந்து மேசியாவுக்கு அடையாளமான ஒரு குழந்தையை பெற்றார்களே ஒழிய, ஆனால் இந்த மரியாள் தான் அந்த மேசியாவை பிறப்பிக்கும்படியாக கர்த்தர் வந்து இந்த பழைய ஏற்பாட்டு பெண்கள், எத்தனையோ பெண்கள் 4000 வருஷம் வாழ்ந்த அந்த பெண்களிலே கர்த்தர் வந்து இந்த மேரியை சூஸ் பண்ணியிருக்கிறார். இட் இஸ் எலெக்ஷன். ஹல்லேலூயா. ப்ரீ டெஸ்டினேஷன். ஆமென். அதனால்தான் காபிரியேல் தூதன் சொல்லுகிறான், கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லுகிறான். லூக்கா 1:28 வாசிக்கலாம்.
அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்.
கிருபை பெற்றவளே வாழ்க. The angel came unto her and said, Hail thou, thou art highly favored. The Lord is with thee. Blessed art thou among women. எல்லா பெண்களை காட்டிலும் இதுவரைக்கும் 4000 வாழ்ந்த பரிசுத்த பெண்கள் எல்லாரை காட்டிலும் நீ வந்து blessed art thou among the women. அவர்கள் எல்லாரும் மேசியாவை பிறப்பிக்க அவர்கள் விரும்பினார்கள். தங்களுக்கு பிறக்கிற குழந்தை மேசியாவாக இருக்கும் என்று நினைத்தார்கள். ஆனாலும் அவர்கள் மேசியாவை பிறப்பிக்கவில்லை. அவள் மேசியாவுக்கு ஒரு முன் அடையாளமான ஒரு குழந்தையை பெற்றார்கள். ஆனால் இவர் ரியலா மேசியாவை பிறப்பிக்கிறார். அதனால்தான் இந்த எல்லா பெண்களை காட்டிலும், 4000 வருஷம் வாழ்ந்த பெண்களை காட்டிலும் நீ வந்து ஒரு விசேஷித்த ஒரு பெண், அதான் கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொன்னார். ஹல்லேலூயா. போல பாருங்க, எத்தனை சபை காலங்கள், 7 சபை காலங்கள் இருக்கிறது. இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் ஒரு விசேஷித்த மனவாட்டியை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவை பிறப்பிக்கிறோம். இவங்க எல்லாமே வந்து கிறிஸ்துவை பிறப்பிக்க முடியவில்லை. நீங்க வந்து இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை பிறப்பிக்கும்படியாக கர்த்தர் உங்களை என்னை தந்து கொண்டிருக்கார் என்றால் இட் இஸ் ப்ரீ டெஸ்டினேஷன். இட் இஸ் வந்து எலெக்ஷன். அது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலாக இருக்கிறது. மரியாளை தெரிந்து கொண்டது போல நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். மரியாளுக்குள்ளே கிறிஸ்து இருந்தது போல, as Christ was in Mary, so the word is in the bride. கிறிஸ்து மரியாளுக்குள் இருந்தது போல இன்றைக்கு வார்த்தையானது உங்களுக்குள்ளே இருக்கு. அமைதியா இருக்கணும். கிறிஸ்து மரியாளுக்குள் இருந்தது போல மனவாட்டிக்குள்ளே இன்றைக்கு வார்த்தை இருக்கிறது. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு நமக்குள்ளே இருக்கிறது. இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை நம்ம பிறப்பிக்கும்படியாக கர்த்தர் வந்து உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை, அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட நம்ம இன்னைக்கு பிறப்பிக்கிறோம். ஆமென். அதுக்கு முன்னதாக அவளுக்கு கிரேட் ட்ராவலிங் இருக்கிறது, பிரசவ வேதனை அடைகிறாள். அந்த பிரசவ வேதனை அடைந்துதான் அவள் அதை பெறுகிறாள். அவள் வந்து தன்னுடைய சொந்த மாம்சத்தின் வழி அதை பிறப்பிக்க முடியவில்லை. அவள் வந்து அப்படி பிறப்பிப்பாள் என்றால் சம்திங் கான்ட்ரரி டு த வேர்ட் ஆஃப் காட், அது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கும். சாபரத்து மக்கள் இன்றைக்கு பிறப்பிக்கிறதெல்லாம் அவங்களுடைய மாம்சத்தின்படி அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள், சொந்த முயற்சி செய்கிறார்கள். அப்படி அவள் செய்யும் பொழுது அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்குன்னா, இட் இஸ் கான்ட்ரரி டு த வேர்ட் ஆஃப் காட், அது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறது. அவங்க ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை பிறப்பிக்க முடியாது. ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்கிறார், எலெக்ட் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நமக்கு இன்னைக்கு சஃபரிங் இருக்கிறது. அந்த சஃபரிங், அந்த மேன் சைல்டு அவள் பெறும் பொழுது அதற்கு முன்னதாக சஃபரிங் பிஃபோர் டெலிவரன்ஸ். அதனால விடுதலைக்கு முன்னதாக அவளுக்கு சஃபரிங் இருக்கிறது. மரியாள் அங்கே சஃபர் பண்ண வேண்டும். சஃபர் பண்ணும் பொழுது அவளுக்கு விடுதலை கிடைக்குது, அவளுக்கு விடுதலை கிடைக்குது. அந்த குழந்தை வந்து உலகத்துக்கே விடுதலை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இல்ல, ஜீசஸ் கிரைஸ்ட் உலகத்துக்கே விடுதலை கொண்டு வந்தார். ஆமென். முதலாவது அவளுக்கு விடுதலை கிடைக்கிறது, இரண்டாவது அவள் பெற்ற குழந்தையானது ரூல் ஆல் த வேர்ல்ட் வித் த ராட் ஆஃப் அயன், இருப்பு கோலால் உலக மனத்தையும் ஆளுகை செய்கிற அவ்வளவு விசேஷித்த குழந்தையை பெற்றார். ஹல்லேலூயா. பொதுவாக தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து பெருமையாக சொல்லுவார்கள். அவங்க பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய வேலை, அவங்களுடைய அந்தஸ்து, அவங்களுடைய கேரக்டர், இதை குறித்து எல்லா தாய்மார்களும் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து பெருமையாக மற்ற இடத்துல பேசுவார்கள். உள்ளதை சொல்றது பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது. உங்கள் குழந்தைகளுக்குடைய அவங்களுக்கு ஆண்டவர் என்ன கிஃப்ட் கொடுத்துருக்கிறார் என்பதை உள்ளதை சொல்வது தப்பு கிடையாது. ஆனால் அளவுக்கு மிஞ்சி பெருமை பாராட்டுவது அது தப்பாக இருக்கிறது. இப்போ மரியாள் தன்னுடைய குழந்தையை குறித்து எவ்வளோ பெருமையாக சொல்லலாம். சேவியர் ஆஃப் த வேர்ல்ட், ஹல்லேலூயா, ஹீலர், வானதி பூமியை உண்டாக்கினவர், சர்வலோகத்தின் நியாயாதிபதி, எல்லாருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர், சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர், விசேஷித்த கேரக்டர் அவருக்குள்ள இருக்கிறது. அதனால அந்த மேரி பெற்ற குழந்தைய மாதிரி யாருமே பெற முடியாது. இன்றைக்கு நீங்க மேரியா இருக்கிறீங்க. அதனால கிரைஸ்ட் வாஸ் இன் மேரி, சோ த வேர்ட் இஸ் இன் த பிரைட். உங்களுக்குள்ள இருக்கிற வார்த்தையானது, நீங்கள் பெறுகிற அந்த வார்த்தையானது எவ்வளவு விசேஷித்தமானது. எந்த சாதன மெசேஜோடு கூட கம்பேர் பண்ண முடியாது. நம்ம அவிதமாக அவிதமான வார்த்தையினாலே நம்ம இன்னைக்கு கற்பம் தரிப்பிக்க, அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கிறது. அதனால நம்ம எவ்வளவு வேணாலும் இந்த வார்த்தையை குறித்து பெருமை பாராட்டலாம். ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் நம்ம அதை விளக்கி சொல்ல முடியாது. அவிதமான ஒரு விசேஷித்த அந்த வேர்ட் ஆனது நமக்குள்ளே வாசம் செய்கிறது, உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் அதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு, அதை டெலிவர் பண்ண வேண்டும் என்றால் சஃபரிங் இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் மனவாட்டிக்கு கடைசியாக சிறிய உபத்திரம் வரும், எக்ஸ்கியூஸ் நமக்கு வரும். இப்பொழுது அந்த நேரத்தில் நம்ம இருக்கிறோம். வார்த்தை நிமித்தம் நமக்கு நிந்தைகள் வரும், வார்த்தை நிமித்தம் நமக்கு வந்து உபத்திரம் வரலாம். மரியாளுக்கு எவ்வளோ நிந்தைகள் வந்தது. புருஷனை அறிவதற்கு முன்னதாக அவள் கர்ப்பவதியாக இருக்கிறாள், மேரேஜ் நடப்பதற்கு முன்னதாக அவள் கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்ற நிந்தையை அவள் சகிக்க வேண்டும். அவள் பிரசவ வேதனை அடைந்துதான் அந்த குழந்தையை பிறப்பிக்க வேண்டும். இவ்விதமான ஆண்டவர் தாமே நமக்கு அப்படிதமாக நியமித்திருக்கிறார். இந்த செய்தி நிமித்தமாக நமக்கு நிந்தை வரும். நீங்க வந்து பிரணாம் குரூப்பை சேர்ந்தவங்களா அப்படின்னு நினைப்பாங்க, அப்படி சொல்லுவாங்க. பிரணாமை பற்றி சொல்றதுக்கு ஏன் அவங்க வந்து அவ்வளோ இதை அது அற்பமாக பேசுகிறாங்க? பிரணாம் ஒரு கிரேட்டஸ்ட் ப்ராஃபிட், அவரை போல ஒரு கிரேட்டஸ்ட் ப்ராஃபிட் வந்து உலகத்தில் எழும்பினது இல்லை. அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி 31 பாகம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அந்த 31 பாகத்தை கேட்டு அதை பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவு கிரேட்டஸ்ட் ப்ராஃபட்டாக இருக்கிறார். எந்த ஒரு பாசரையும் அவருக்கு ஒப்பிட்டு பேச முடியாது. அவ்வளோ கிரேட்டஸ்ட் ப்ராஃபட்டை வந்து ரொம்ப சீப்பாக நினைக்கிறாங்க. காரணம் வந்து இது ஒரு மைனாரிட்டி பீப்புளாக இருக்கிறாங்க. நம்ம ஒரு கிரேட்டு அங்கே பெரிய காங்கிரிகேஷனாக இருக்கிறோம். ட்ரினிட்டியை பிலீவ் பண்ணுறவங்க தான் உலகம் முழுசும் இருக்கிறாங்க. எல்லாருமே ட்ரினிட்டி தான். நம்ம ஒன் காடை பிலீவ் பண்ணும் பொழுது அது ஒரு மைனாரிட்டி. இதனால் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க என்றால், அங்கே பிரதர் பிரணாம வந்து சீப்பாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அநேக கத்தருடைய பிள்ளைகள் வந்து பிரதர் பிரணாம்க வேடையை சொல்ல மாட்டாங்க. சொன்னால் அவங்க வந்து சீப்பாக நினைப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் அறிக்கை பண்ணக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காட் சென்ட் அ ப்ராஃபட். அல்லேலூயா. காட் சென்ட் அ ப்ராஃபட் இன் த லாஸ்ட் டேஸ். இந்த கடைசி காலத்தில் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பியிருக்கிறார். எதற்காக? ராப்சருக்கு ஒரு கூட்டமான மக்களை ஆயத்தப்படுத்துவதற்காக. ஆமே. தைரியமாக நீங்கள் விளக்கமாக சொல்லலாம், ஒரு கூட்டமான மக்களை ஆண்டவர் வந்து அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக கடைசி காலத்தில் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பியிருக்கிறார். அவரை குறித்து மல்கியா 4:5-6 சொல்லியிருக்கிறது. வெளிப்படுத்தல் 10:7 சொல்லியிருக்கிறது. இயேசுவே சொல்லியிருக்கிறார், சபைகளில் இவளை சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் என்று வெளிப்படுத்தல 22:16 சொல்லியிருக்கும் பொழுது அந்த வசனங்களை நம்ம அறிக்கை செய்ய வேண்டும். நம்ம ப்ராஃபட்டையும் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. கர்த்தர் என்ன செய்தார் என்றால், மரியாளை ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்கிறார், நம்மளை சூஸ் பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு நமக்குள்ள அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இன்னைக்கு வாசம் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. இந்த வேர்டு வந்து ராப்சருக்கு வந்து நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. நம்ம இந்த உலகத்தை ஆளுக செய்வோம், நம்ம சிட்டியை சுதந்திரித்துக் கொள்வோம். அவ்விதமான ஜனங்களை பிறப்பிக்க வேண்டும் என்றால் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு கடைசியில் வர வேண்டும். பழைய ஏற்பாட்டின் முடிவிலே கிறிஸ்து அங்கே வந்தார், மரியாள் அதை பிறப்பித்தாள். அதே போல புதிய ஏற்பாட்டு முடிவிலே கர்த்தர் ஒரு பிரைடை தெரிந்து கொள்கிறார். 7 சபை காலங்கள் முடிந்த பின்பு முத்திரைகளை திறந்து தேவரசியத்தை வெளிப்படுத்தி அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வரும் பொழுது மேரி அதை அக்செப்ட் பண்ணும் பொழுது அவள் வந்து உலகத்தை ஆளுகை செய்வாள். அல்லேலூயா. சகல ஜாதிகளையும் ஆளுகை செய்கிற ஒரு ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். இன்றைக்கு மனவாட்டி அந்த மேன் சைல்டாக இருக்கிறாள். பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து அந்த மேன் சைல்டாக இருக்க தான் காம்பவுண்ட் மீனிங்கில் எழுதப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 12:1-5 காம்பவுண்ட் மீனிங்கில் இருக்கு. இப்பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நம்ம வந்து லைன் அப் வித் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையோடு கூட நம்ம இணைக்க வேண்டும். உலகத்தை நம்ம ஆளுகை செய்ய போகிறோம். உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் இந்த ஏர்த்தை நம்ம முதலாவது ஆளுகை செய்ய வேண்டும். இந்த சரீரம் வந்து ஏர்த்தாக இருக்கிறது. மனுஷன் மண்ணினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறான். இது ஒரு ஏர்த்து. உங்களுடைய பாடி வந்து ஏர்த்தாக இருக்குது. ஆதாமை பார்த்து ஆண்ட சொன்ன, நீ மண்ணினால உண்டாக்கப்பட்டா மண்ணுக்கே திரும்புவா என்று சொன்னார். அதெல்லாம் கடைசியில் குழியில் போட்டு நம்மளை புதைக்கும் பொழுது மண்ணுக்கு மண்ணாக போயிருந்தோம். இந்த சரீரம் மண்ணினால உண்டாக்கப்பட்டது. இது ஒரு எர்த்தாக இருக்கிறது. இந்த எர்த்தை வந்து நம்ம வந்து ஆளுகை செய்ய வேண்டும். நம்முடைய மனசும் நம்முடைய மாம்சமும் வார்த்தைக்கு கீழ்ப்படியாது. ஆனால் நம்முடைய சோலில் என்ன இருக்கும்? வாஞ்சை இருக்கும். காலையில் எழும்பி ஜோம் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அன்னைக்கு காலையில் தான் நல்ல தூக்கம் வரும். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னா சூரியன் உதிச்சிடும். வேற நீங்கள் ஜெபிக்க முடியாது. உங்களுடைய மாம்சம் வந்து என்ன செய்யணும், டயர்டாக இருக்குன்னு சொல்லும். உங்களுடைய மனசு என்ன சொல்லுது, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் கை முடக்கி கொண்டு தூங்கலாம்னு நினைக்கும் பொழுது அது என்ன செய்யும், நேரம் வந்து சூரியன் உதிச்சிரும், மணி 6:30 போச்சு, அன்னைக்கு ஜெபம் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாமிசமும் மனசையும் நம்ம டெய்லி ஜெயிக்க வேண்டியதாக இருக்கு. நம்ம இதை தேவனுடைய வார்த்தையோடு கூட லைன் அப் பண்ண வேண்டும். லைன் அப் வித் வேர்டு. அப்படி நம்ம நம்ம அப்படி செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் இதை பார்க்கணும். இந்த வார்த்தையை வந்து பார்க்கணும். பிஹோல்டிங் த வேர்டு. வார்த்தையை வந்து பார்க்க பார்க்க தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். நீங்கள் வார்த்தையே பார்க்கட்டா ஜெயிக்க முடியாது. 2 கொரிந்தியர் 3:18 வாசிக்கலாம்.
நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம்.
நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். Beholding as in a glass the glory of the Lord. நம்ம கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையிடும். இதுதான் அந்த கண்ணாடி. இந்த கண்ணாடி பைபிள் வந்து கண்ணாடியாக இருக்குது, முகம் பார்க்கும் கண்ணாடி போல. நம்ம இதை பார்க்க 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 பிஹோல்டிங் என்ன சொல்லப்பட்டிருக்கு, பிஹோல்டிங். நம்ம இதை பார்க்க பார்க்க என்ன செய்யும் என்றால் இந்த சாயல் நமக்குள்ள வரும், வேர்ட் இமேஜ் வரும். நம்ம வேர்டை பார்க்க பார்க்க நம்ம வேர்ட் இமேஜாக மாறிடுவோம். அந்த சாயல்னா வேர்ட் இமேஜ், நம்ம தியோபனி சாயலாக மாறிவிடுவோம். அது பாவம் செய்யாது. அதனால நம்ம இதை எவ்வளவு பார்க்கிறோமோ அவ்வளவு நம்ம மாறுவோம். நம்ம இதை எவ்வளவு குறைவாக பார்க்குறோமோ அதை மாதிரி நம்ம மாற முடியாது. யூடியூப்பே நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் அதில் இருக்கிற காரியங்கள் நம்முடைய சப்கான்ஷியஸில் பதிந்து விடும். நீங்கள் அதில் பார்க்குற அந்த காட்சிகள், நீங்கள் கேட்குற அந்த வார்த்தைகள் எல்லாமே உங்களுடைய சப்கான்ஷியஸில் பதிந்து விடும். அந்த சப்கான்ஷியஸில் பதிந்து விட்டால் நீங்கள் நடக்கும் பொழுதும் நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுதும் அது வந்து என்ன செய்யும் என்றால் அது உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். அந்த காட்சிகள் உங்களுக்கு மனசுக்கு முன்பாக வரும். அந்த சத்தங்கள் வந்து உங்களுக்கு கேட்கும், அதுதான் உங்களுக்கு கேட்கும். அந்த காட்சியை தான் நீங்கள் நினைவுபடுத்துவீங்க. அது உங்கள் சப்கான்ஷியில் பதிஞ்சு இருக்குது. அதே போல் நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம வந்து எவ்வளவு நம்ம பார்க்குறோமோ பார்க்க பார்க்க அந்த வார்த்தை நம்ம கூட பேசும். ஹல்லேலூயா, அந்த சாயலாக மாறிவிடும். நமக்கு பிரசங்கம் நிறைய கேட்கணும், நம்ம வந்து நம்ம கேட்கணும், பைபிள் நிறைய படிக்கணும். இதோ நம்ம ஃபீடிங் on the word of God, looking the Bible, அப்பொழுது என்ன செய்யும், உங்களுக்கு டெலிவரன்ஸ் கிடைக்கும். என்னத்தில் டெலிவரன்ஸ், நமக்குள்ள நிறைய பயம் இருக்கு, நமக்குள்ள நிறைய காம்ப்ளெக்ஸ் இருக்குது, குழப்பம் இருக்கிறது. சாத்தான் வந்து நமக்குள்ள ஸ்ட்ராங் ஹோல்டு வைத்திருக்கிறான். 10-20 வருஷமா நம்மளை வந்து அடிமைப்படுத்தியிருக்கிறான். சில கண்டம்னேஷன் நமக்குள்ள இருக்கும், நம்முடைய மனசு நம்மை குற்றப்படுத்தும். இதில் சில காரியங்கள் நம்மளை வந்து அப்படியே வந்து அது நம்மளுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை கொண்டு வரும். இவ்விதமான காரியங்கள்லாம் எல்லாரும் மனசுலையும் இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுடைய ஹார்ட்ல இருக்கும். இதெல்லாம் நீங்க இதை பார்க்க பார்க்க, இந்த பைபிளை பார்க்க பார்க்க, ஃபீடிங் ஆன் த வேர்ட் ஆஃப் காட், ஹியரிங் த வேர்டு, லுக்கிங் த வேர்டு, நீங்க அதை பார்க்கும் பார்க்க என்ன செய்யும், இந்த ஃபியர், இந்த நெகட்டிவ் தாட்ஸ், இந்த காம்ப்ளெக்ஸ், சாத்தான் பல வருஷமா நம்மளை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறான், எல்லா கண்டமினேஷனும் உங்களை விட்டு போயிடும். ஹல்லேலூயா, உங்களுக்கு என்ன கிடைக்கும், டெலிவரன்ஸ் கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம், அந்த டெலிவரன்ஸ் கிடைக்கும். ஏனென்றால் யூ ஆர் எலெக்டட், யூ ஆர் சோசன், யூ ஆர் ப்ரீ டெஸ்டினேட்டட். மேரி வந்து எலெக்டட், சோசன் அண்ட் ப்ரீ டெஸ்டினேட்டட். அவள் பெற்ற குழந்தையானது அவள் வந்து சகல ஜாதிகளின் இருப்பு கோலால் ஆளுகை செய்கிற ஆண் குழந்தை. ஹல்லேலூயா. அவர் கல்வாரியில் மறித்தார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், 40ஆம் நாளிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் என்ன செய்வார் என்றால் உலகத்தை 1000 வருஷம் ஆளுகை செய்வார். அலைன் வித் த வேர்ட் ஆஃப் காட், அலைன் வித் த வேர்ட் அண்ட் இட் வில் சேஞ்ச் யுவர் பாடி. நீங்கள் அந்த வார்த்தையோடு அலைன் பண்ணும் பொழுது, நீங்கள் ஃபீடிங் ஆன் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையோடு போதும், நீங்கள் படிக்க படிக்க நீங்கள் அதை பார்க்க பார்க்க உங்களுடைய சப்கான்ஷியஸில் அது பதிந்துவிடும். பதிந்திருக்கும் பொழுது உங்களுக்கு ஃபியர் வரும் பொழுது உடனே வார்த்தையானது உங்க கூட பேசும், பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன். நீங்க எவ்வளவு நீங்க படிக்கிறீங்களோ அது உங்களுடைய சப்கான்ஷியஸ்ல பதிஞ்சு விடுக்கும் பொழுது உங்களுக்கு ஃபியர் வரும் பொழுது, காம்ப்ளெக்ஸ் வரும் பொழுது, நெகட்டிவ் தாட்ஸ் வரும் பொழுது இது உங்க கூட பேசி உங்களுக்கு டெலிவரன்ஸை கொண்டு வரும். ஆமென், ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம், நீங்க குறைவா படிச்சீங்கன்னா அது உங்க கூட பேசாது, அது உங்க மனசுல அதிகமாக பதிய வேண்டும். அது அதிகமாக பதியும் பொழுது உங்களுக்கு அதிகமாக அந்த வார்த்தை பேசும் பொழுது, நீங்க அதை கன்ஃபஸ் பண்ணும் பொழுது பிசாசு தன்னுடைய பிடியை தளர விடுவான், உங்களுக்கு உண்மையான விடுதலை கிடைக்கும். ஆமென். பின்பு என்ன செய்யும் என்றால் இந்த வார்த்தையானது உங்களுக்குள்ள உங்களுடைய சப்கான்சியஸ்ல பதிஞ்சு உங்க கூட அது பேசும். நீங்கள் நடக்கும் பொழுது பேசுவோம், நீங்கள் படுத்திருக்கும் பொழுது தூக்கம் வரலன்னா அது உங்கள் கூட பேசுவோம். இதை எல்லா சூழ்நிலை மத்தியிலையும் அது நமக்கு பேசும். கர்த்தருடைய கிருபையினால நாலா படிக்கலேருந்து இந்த பைபிளை படிக்கிறேன். நான் சிஎஸ்எஸ் சபையை சேர்ந்தவன், அதனால எங்கள் சிஎஸ்எஸ் சபையில் எல்லாரும் பைபிள் நல்லா படிப்பாங்க. என்னுடைய காலத்தில் எல்லாருமே பைபிள் நல்லா படிப்பாங்க, நான் வாழ்ந்த காலத்தில். அதெல்லாம் அப்பொழுதுருந்தே பைபிளை படிக்கிறேன், இதை இந்நாள் வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதனால் எனக்கு நிறைய ஸ்டோர் ஆகிப்போச்சு, என்னுடைய சப்கான்ஷியஸில் அது பதிஞ்சு விட்டது. இல்லை எந்த சூழ்நிலைக்கும் வார்த்தை வந்து பேசுது, உங்களுக்கு டெலிவரன்ஸ் கிடைக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் உடைய மாம்சத்தையும் உங்களுடைய மனசையும் ஆளுகை செய்கிறீர்கள். அதை வந்து அலைன் வித் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையோடு ஒன்றுபடுத்தும் பொழுது கடைசியாக இந்த அனுபவம் தான் உங்களை பாடி சேஞ்சை கொண்டு வரும். நம்ம மெசேஜில் இருக்கவங்க என்ன நினைக்காங்க, நம்ம தீர்க்கதரிசியை பிலீவ் பண்ணுறோம், நம்ம மெசேஜில் இருக்கோம், நம்ம எல்லாரும் அப்படியே போயிடுவோம்னு நினைக்கிறாங்க. சாபனத்துக்காரங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம எல்லாரும் கிறிஸ்டீனாக மாறிட்டோம், அதனால் கிறிஸ்தவங்க எல்லாரும் போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் அந்த மெசேஜில் இருக்கவங்க நினைக்கிறாங்க. அப்படி பெறத வேண்டாம்னு நமக்கு சொல்லலை. நம்ம வந்து நம்முடைய மாம்சத்தையும் மனசையும் இதோ வார்த்தையோடு கூட அலைன் பண்ணும் பொழுது, ஒருமனப்படுத்தும் பொழுது, அப்பொழுது என்ன செய்யும் என்றால் நம்முடைய சோல் வந்து மறுரூபமாகிறது, நமக்கு டெலிவரன்ஸ் கிடைக்கிறது. சாத்தான் நம்ம மேலே ஹோல்டு பண்ண முடியாது, அவன் தன் பிடியை தளர விடுகிறான். நமக்கு வந்து அவ்விதமான ஒரு அனுபவத்தை பெற்றால் தான் நம்முடைய சோல் வந்து அது மறுரூபமானால் தான் நம்முடைய பாடி சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்கிறார். ஒன்றுமே கிடையாது, நம்ம செய்தியை படிக்கிறோம், ஒரு மெசேஜ் புக்கை சுருட்டி பாக்கெட்டில் வச்சுக்கிட வேண்டியதான், எங்கேயாவது போக சொல்ல அதை எடுத்து படிக்கலாம், கொஞ்சம் அப்படியே படிக்கிறது, உடனே நம்ம ரேப்சரில் போயிடலாம்னு நினைக்கிறாங்க, சும்மா விளையாட்டு காரியமாக நினைக்கிறாங்க. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பெற வேண்டும். ஹல்லேலூயா. அவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஆவிக்குரிய அனுபவம் நீ பேர்த்த நம்ம அடைய வேண்டும். ஆமென். அப்பொழுது நம்ம ரேப்சர் பெறுவோம். Before she could bring forth that kind of life, avidamana or life aval Mary anga produce panna vendum endral aval vandu prasavedana adigiral, travailing prasavedana adigiral aval vandu pindu enna endral kristuvai prapikiral. Hallelujah. Kadaisiya namakku or excuse varum. Ippozhudhu excuse time aayittadu. Ulagathile yuddhangal nadakkirathu. அதனால் எந்த நேரத்தில் உலகம் வந்து அழிவை நோக்கும் எதிர்நோக்கும் என்று நம்ம சொல்ல முடியாது. இப்பொழுது நம்ம ஸ்யூஸ் டைமில் இருக்கோம், சஃபரிங் டைமில் இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம பைபிளை நம்ம பார்க்கணும், தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது என்றால் விடுதலை கிடைக்கிறது. ஹல்லேலூயா. சாத்தான் பார்க்கிறான், என்ன செய்கிறான் என்றால், இந்த பெண் தான் மேசியாவை பிறப்பிக்கப் போகிறாள். அதனால் சாத்தான் நினைக்கிறான், இவளை வந்து நம்ம என்ன செய்யணும், டிஸ்டர்ப் பண்ண வேண்டும். அந்த இஸ்ரியை அந்த வலுசற்பமானது துன்பப்படுத்தினது. இஸ்ரியானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனாள் என்று பைபிளில் அந்த வெளிப்படுத்தல் 12வது வசனம். ஏனென்றால் இந்த இஸ்ரி தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணுகிறார், அந்த ஆண் குழந்தையை கிறிஸ்துவை ப்ரொடியூஸ் பண்ணுகிறார். இப்பொழுது இந்த இஸ்ரி தான் வந்து என்ன செய்கிறார்கள், ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது கடைசியில் நமக்கு ஒரு லிட்டில் பெர்சிக்யூஷன் வரும், அதான் எக்ஸ்கியூஸ் வரும். பிரசவேதனை அடைந்த பிறகு பிள்ளை பிறக்கிறது. அதே போல் ரேப்சர் அப்போ தான் வரும். அறுவடை செய்து நெல்லெல்லாம் அறுவடை செஞ்சு என்ன செய்வாங்க, அந்த வந்து கோணியில் அடைச்சி வீட்டில் கொண்டு சேர்ப்பாங்க. பின்பு என்ன செய்வாங்கன்னா, அந்த நெல்லை கொண்டு போயிட்டு ரைஸ் மில் கொண்டு சொல்லணும். ரைஸ் மில் கொண்டு போகும்போது ரயில் நெல் அங்கே கொட்டும் பொழுது அது அப்படியே அங்கே உள்ள ரோலர் உள்ளே இருக்கும், அது நெல்லை வந்து என்ன செய்யும், ஒரு ஒரு அப்படியே ஒரு ஒரு ப்ரெஷ் பண்ணும். அப்படி ப்ரெஸ் பண்ணும் பொழுது அந்த உமி தானாக கலந்துட்டு வந்துடும், உமி தவிடு தானாக வந்துடும், அரிசி தனியாக வரும். அந்த கடைசியில் ஒரு ப்ரெஷ் அங்கே தேவைப்படுது. அந்த அரிசி வரணும்னா அந்த ரைஸ் மில்லில் போட்டு அதை அப்படி இது பண்ணுது, அது ஒரு ப்ரெஷ் பண்ணும் பொழுது அது தன்னால் விழுந்துடும். அந்த காலத்தில் கை குத்தல் பண்ணாங்க, உரலில் போட்டு குத்துனாங்க. இப்பொழுது ரைஸ் மில்லில் போட்டினோம்னா அரிசி வந்து தானாக கொட்டும், இன்னொரு பக்கத்தில் தவிடு உமியெல்லாம் கொட்டும். அதே போல் நம்ம வந்து களஞ்சியத்தில் சேர்க்கப்படணும், ரேப்சரில் சேர்க்கப்படணும்னா ஒரு எக்ஸ்கியூஸ் வருகிறது. சஃபரிங் பிஃபோர் டெலிவரன்ஸ். இந்த பாடியிலேருந்து நீ டெலிவர் ஆக வேண்டும், இந்த உலகத்திலேருந்து நீ டெலிவரன்ஸ் ஆக வேண்டும் என்றால் இதை என்ன செய்ய, ஆண் பிள்ளை அவள் பெறுவதற்கு முன்னதாக பிரசவேதனை அடைகிறாள். அதெல்லாம் சஃபரிங் பிஃபோர் அங்கே டெலிவரன்ஸ். ஹல்லேலூயா. நமக்கு அந்த டெலிவரன்ஸ் கிடைக்கும். சாத்தான் பார்க்குறான், இவள் தான் அந்த மனவாட்டியை அந்த வில்னஸ்ஸை வேட பிறப்பிக்கிறான். அதே போல் சாத்தான் பார்க்குறான், இந்த ஜனங்கள் தான் நமக்கு விரோதமானவர்கள். மற்ற டினாமினேஷன் பீப்புளெலாம் நம்ம பொய்யை நம்புகிறாங்க, ட்ரினிட்டி என்ற பொய்யை நம்புகிறார்கள். த்ரீ பர்சன் இன் ஒன் காட், நம்ம வந்து த்ரீ ஆஃபீஸஸ் இன் ஒன் காட். ஒரே சிம்பிளாக விளக்கம், ட்ரினிட்டி என்ன சொல்கிறது, த்ரீ பர்சன் இன் ஒன் காட், ஒரே கடவுளில் மூணு நபர்கள் இருக்கிறாங்க. நம்ம வந்து ஒரே தேவனில் மூன்று ஸ்தானங்கள் இருக்கிறது. சிம்பிள் விளக்கம், யார் கேட்டாலும் கரெக்டாக சொல்லலாம். நாங்கள் வந்து த்ரீ ஆஃபீஸஸ் இன் ஒன் காட்னு சொல்கிறோம், நீங்கள் த்ரீ பர்சன் இன் ஒன் காட்னு சொல்லுங்க. ட்ரினிட்டி பிசாசினுடைய உபதேசம், அதனால் நீங்கள் ரேப்சரில் போக முடியாது, நீங்கள்லாம் பிசாசு சைடில் இருக்கிறீங்க, நாங்கள் வந்து தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹலோ, சாத்தான் நமக்கு விரோதமாக இருக்கிறான். இது இவள் பெறப்போகிற குழந்தை வந்து நமக்கு பெரிய டேமேஜ் ஏற்படுத்தும், நம்முடைய ராஜ்யத்துக்கு பெரிய டேமேஜ் ஏற்படுத்தும். அதனால என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்ம இதை பிளாக் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறான். ஏதாவது மூலமாக பிளாக் பண்ண வேண்டும் என்று சாத்தான் அங்கே நினைக்கிறான். பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் அங்கே வந்து கொலை செய்யப்பட, ரெண்டு வயசுக்குட்பட்ட ஆண் குழந்தை கொலை செய்யப்பட வேண்டும் என்று சாத்தான் அங்கே பெர்சிக்யூஷனை கொண்டு வருகிறான். அந்த வலு சர்ப்பமானது அந்த பெர்சிக்யூஷனை கொண்டு வந்தது. நாலாம் வசந்த வாசிக்கலாம், வெளிப்படுத்த 12.
அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்று பங்கை இழுத்து அவளை பூமியில் விழ தள்ளிட்டு பிரசவ வேதனை படுத்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவருடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது.
இது பிரசவ வேதனை படுகிற ஸ்திரீ அந்த பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படியாக அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது என்று பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அது ஒரு பெர்சிக்யூஷன் ஏற்பட வருது. அதனால என்ன என்றால், சஃபரிங் பிஃபோர் டெலிவரன்ஸ். மரியாள் அந்த குழந்தையை டெலிவர் பண்ணல, ஏறது மூலமாக அந்த பெர்சிக்யூஷன் அங்கே உண்டானது. இன்றைக்கு அதே போல் மனவாட்டிக்கு கடைசியில் ஒரு லிட்டில் பெர்சிக்யூஷன் வரும், ஆனால் அது நம்மளை ஒன்றும் செய்யாது. ஹல்லேலூயா. இதை மரியாதை ஒன்றும் செய்யலை, அந்த குழந்தைய ஒன்றும் செய்யலை, அவங்க பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. அதே போல் நம்ம பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுவோம், அந்த பெர்சிக்யூஷன் நம்மளை ஒன்றுமே செய்யாது. உங்களுடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு, அவங்களுக்கு ஒன்றாயிலும் கீழே விழுந்து போகும். ஆண்டவர் அது கேரண்டி கொடுக்குறாரு. ஒன்று சின்ன காரியம் கூட உங்களை பாதிக்காது. பிசாசு நம்மை தொட முடியாது, சாத்தான் நம்மை தொடாதபடி பாதுகாக்க வேண்டும் என்று தினமும் ஜெபிக்கணும். பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும். நிறைய பேருக்கு என்ன சொன்னா, சுகவீனத்தினால இன்னைக்கு சர்ச்சி வர முடியாம இருக்கிறாங்க. அதனால சாத்தான் அவளை தொடுறான். நம்ம என்ன ஜெபம் பண்ணணும், சாத்தான் தொடக்கூடாது, நம்முடைய ஃபேமிலியில யாரையும் தொடக்கூடாது. அவங்க ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்கணும், சாத்தான் என்னை தொடாதபடி நீர் என்னை பாதுகாத்துக்கொள்ளும், கண்ணின் மணியை போல பாதுகாத்துக்கொள்ளும். ஜெபம் பண்ணி பாருங்க, எப்படி உங்களை தொட முடியும். நம்ம ஜெபம் பண்றது கொஞ்சம் வெளிப்பாடோடு ஜெபம் பண்ணணும், கொஞ்சம் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். வழக்கமாக ஜெபிக்க கூடாது. நம்ம ஒரு சம்திங் இன்ட்ரெஸ்டிங்காக ஜெபிக்க வேண்டும், சம்திங் பைபிளிக்கலாக ஜெபிக்க வேண்டும், சம்திங் ரெவலேஷனாக நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தில் பிரியப்படுவார். நீங்கள் உங்களுடைய ஜெபம் மனசுல இருந்து வரும் பொழுது, நீங்கள் ஃபார்மாலிட்டிக்காக வழக்கமாக ஜெபிச்சா அதில் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் ஒரு வெளிப்பாடோடு கூட விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா சாத்தான் தொடாதபடி பாதுகாத்துக்கணும். பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை சொல்லிக் கொடுக்கணும், உங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், சாத்தான் என்னை தொடாதபடி நீர் என்னை பாதுகாத்துக்கொள்ளும். டெய்லி நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அவ்விதமான காலத்தில் நம்ம இன்னைக்கு ஜீவிக்கிறோம். அல்ல, சாத்தான் என்ன செய்கிறான், இவளுக்கு டேமேஜ் ஏற்படுத்தணும். இந்த குழந்தை, இவள் பெறுகிற குழந்தை உலகத்தையே ஆளுகை செய்ய போகுது, நம்முடைய கிங்டத்துக்கு டேமேஜ் ஏற்படுத்த போகிறது. அதனால இன்னைக்கு சாத்தான் மனவாட்டி மேல அவன் கண்ணு வச்சிருப்பான். ஏன்னா நாம தான் அவனுக்கு அவனுடைய ராஜ்யத்துக்கு டேமேஜ் ஏற்படுத்த போறோம். நம்முடைய மெசேஜ் தான் அவனுடைய ராஜ்யத்துக்கு டேமேஜ் ஏற்படுத்தும். நம்ம பெறுகிற அந்த புல்னஸ் ஆஃப் வேர்டு தான் அவனுக்கு டேமேஜை கொண்டு வரும். இதனால என்ன செய்ய வேண்டால், நம்ம அதிக ஜபத்துல இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம ஜோசப் லைஃபுக்கு நான் வருகிறேன். ரெண்டாவதாக ஜோசப் லைஃப். இந்த ஜோசப் வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆதியாகமம் 45:5-6 வாசிக்கலாம். ஆதியாகமம் 45:5.
என்னை விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது, இன்னும் 5 வருஷம் உழவும் மறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும்.
இதோ யோசேப்பை பற்றி ஸ்டோரி உங்களுக்கு நல்லா தெரியும். யோசேப்பை பற்றி 5 பிரசங்கம் கண்டினியூஸா பண்ணியிருக்கிறேன். எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு, லைப்ரரியில இருக்கு. யோசேப்பு சொல்லுகிறான், சவரலை பார்த்து என்னை விற்று போட்டதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் ஜீவ ரச்சனை செய்யும்படியாக தேவன் என்னை உங்களுக்கு முன்னே இந்த எகிப்துக்கு அனுப்பியிருக்கிறார். உங்களோட வம்சம் ஒளிந்து போகாதபடி உங்களை ஆதரிக்கவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதுக்காக கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டு பேருக்கு பைபிளில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உபத்திரம் வரும் பொழுது எதுக்காக வந்துச்சுன்னு தெரியல. Why God permitted for them to go through this suffering? அது யோசேப்பும் யோபும். யோபுக்கு வந்து சோதனை வரும் பொழுது ஆண்டவர் ஏன் இதை அனுமதிச்சார், இந்த சஃபரிங்கை ஏன் அனுமதிச்சார் என்று அவனுக்கு தெரியல. ஆனால் பிறகு ஒரு டைமில் வரும்பொழுது அவனுக்கு தெரிஞ்சு விட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் இரட்டத்தனியாக அவனை ஆசீர்வதித்தார். அது சாத்தானுக்கும் ஆண்டவருக்குள்ள சேலஞ்சாக இருந்தது. அதை பின்பு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அதே போல யோசேப்பு வாழ்க்கையில் அவனுக்கு சோதனைகள் வந்தது. இது அப்படி வரும் பொழுது, சஃபரிங் வரும் பொழுது எதற்காக ஆண்டவர் இதை அனுமதித்தார் என்று அவனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அதே போல இங்க இருக்கிற நமக்கு வந்து சில நேரங்களில் எதிர்பாராத பிரச்சனைகள் உபத்திரங்கள் வரும் பொழுது நம்முடைய லைஃப்ல வந்து பேட் அட்மாஸ்பியர் ஏற்படும் பொழுது எதற்காக கர்த்தர் இதை அனுமதித்தார் என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்ம அதுக்காக ஜெபிக்கணும், ஆண்டவரே எதற்காக நீர் அனுமதித்தீர், எனக்கு அந்த வெளிப்பாட்டை தாரும், அது என்ன காரணத்துக்காக அனுமதித்தீர் கேட்கும் பொழுது கர்த்தர் வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் வெளிப்படுத்தும் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன். அவங்க அப்பா அவனுக்கு 17 வயசா இருக்கும் பொழுது ரெயின்போ கோட் கொடுக்கிறார், பல வர்ணமான அங்கியை கொடுக்கிறார். அது அங்க பிரதர்ஸுக்கு பொறாமை ஏற்பட்டது. இதோ கர்த்தர் அவனுக்கு தரிசனத்தை கொடுக்க சொப்பனத்தை கொடுக்கிறார், ரெண்டு சொப்பனங்களை கொடுக்கிறார். அது உங்களுக்கு தெரியும், அங்க ஆதியாகமம் 37 அதிகாரத்துல இருக்கிறது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த சொப்பனத்தை அவன் சொல்றான், சொல்லும் பொழுது நெகட்டிவ் எஃபெக்ட் ஏற்படுகிறது. அந்த சொப்பனத்தை சொல்லனால நெகட்டிவ் எஃபெக்ட் சகோதரமார்கள் வந்தது. இவனா ஏதோ சொப்பனம் கண்டு இவனா சொன்ன மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இவனுக்கு 17 வயசுல அந்த நாலேஜ் எல்லாம் கிடையாது. நாங்கெல்லாம் அறுத்துக்கிட்டு இருந்தோம், 11 கட்டுகள் வணங்கினது, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் வணங்கினது, இதெல்லாம் மனசுல உற்பத்தி ஆகவே செய்யாது. கத்தரே அவனுக்கு அந்த ட்ரீமை டிராப் பண்ணியிருக்கிறார். அதனால அது கத்தடத்துலேருந்து வந்தது. இட் இஸ் அ வேர்ட் ஆஃப் காட் இன் த ட்ரீம் ஃபார்ம். அது ஒரு சொப்பன வடிவிலே இருக்கிறது, ஆனால் அது தேவனுடைய வார்த்தை. இட் இஸ் அ பிளான் ஆஃப் காட், இட் இஸ் அ வேர்ட் ஆஃப் காட். அந்த சகோதரமார்கள் அதை அறியவில்லை, அதனால நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை கொண்டு வர்றாங்க. நான் எதிர்மறையான அங்கே விளைவுகளை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இதை அவனை வந்து என்ன செய்கிறாள் என்றால் குழியில் போடுகிறார்கள். பின்பு 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போடுகிறார்கள். எல்லாமே 37 அதிகாரத்தில் இருக்கிறது. ஹீ ஸ்பீக்கிங் த ட்ரூத். அவன் அங்க யோசேப்பு அந்த சொப்பனத்தை சொல்லும் பொழுது அவன் சத்தியத்தை பேசுகிறான். இட் இஸ் த வேர்டு. அவன் இது வந்து தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. இட் இஸ் த பிளான் ஆஃப் காட். ஆனால் அது என்ன செய்யறது என்றால் மற்றவங்களுக்கு நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ கொண்டு வருகிறது. அதே போல இன்னைக்கு நம்ம சொல்ற வார்த்தை வந்து இட் இஸ் த பிளான் ஆஃப் காட், இட் இஸ் த ப்ரோக்ராம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. இது வந்து ட்ரூத்தாக இருக்கிறது. ஆனால் ஜனங்களுக்கு என்ன ஏற்படும், இந்த சத்தியத்தை கேட்டால் நெகட்டிவ் எஃபெக்ட் ஏற்படும். நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தால் தான் பாவ மன்னிப்பு உண்டு. நீங்கள் பிதாகுமார் பசுத்தாவினால அது வந்து பாபிலோனிய உபதேசம். நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கணும், உடனே அவங்களுக்கு நெகட்டிவ் எஃபெக்ட் ஏற்படும். நீங்கள் போகிற சாபனத்தில் வந்து அது பரலோராஜ்யம் கொண்டு சொல்லாது, நெகட்டிவ் எஃபெக்ட் ஏற்படும். ஆனால் நம்ம ட்ரூத்தை சொல்கிறோம், நம்ம பிளான் ஆஃப் காடை சொல்கிறோம், நம்ம கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அதை வந்து இவங்களா ஏதோ எடுத்து கட்டி சொல்கிறாங்க, இவங்களா ஒரு புதுசாக ஒரு டாக்டினை சொல்கிறாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. யோசேப்பு சொல்லும் பொழுது எப்படி நினைச்சாங்களோ அதுதான் இன்னைக்கு நடக்குது. ஆனால் இட் இஸ் அ ட்ரூத். அது இட் இஸ் அ பிளான் ஆஃப் காட், இட் இஸ் அ ப்ரோக்ராம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். அது என்ன செய்யுது, அவனுக்கு சஃபரிங்கை கொண்டு வந்தது, அவனுக்கு உபத்திரத்தை கொண்டு வந்தது. ஆதியாகமம் 37:17 தோத்தான் என்ற இடத்திலே அவனை குழியிலே போட்டு விடுகிறார்கள், தண்ணீர் இல்லாத குழியிலே போட்டு விடுகிறார்கள். பின்பு நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால் 24:25 அவனை 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேலர் இடத்தில் விற்று போட்டார்கள். இஸ்மவேலர்கள் அவனை எகிப்துக்கு கொண்டு செல்கிறார்கள். எகிப்துக்கு கொண்டு சென்று பாரோன் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருந்திருப்பான். 37 வயசுல அவன் வந்து விற்கப்படுகிறான், அல்லது 17 வயசுல விற்கப்படுகிறான், 30 வயசுல பார்வோன்ட்டே இருக்கிறான். சிறைச்சாலையில 2 வருஷம் அங்க அந்த பானை பாத்திரக்காரன் மறந்துட்டான்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கணக்கு பண்ணா 10 வருஷம் 11 வருஷம் போத்திபிராவின் வீட்டுல இருக்கிறான். அந்த போத்திபிராவின் வீட்டுல இருக்கும் பொழுது அவன் மேல அபாண்டமான பழியை அவனுடைய போத்திபிராவின் மனைவி அங்கே கொண்டு வந்ததுனாலே அவன் சிறைச்சாலையில அடைக்கப்படுகிறான். சிறைச்சாலையில அவன் 2 இயர்ஸ் கிட்ட கிட்டத்தட்ட அவங்க இருக்கிறான். 2 இயர்ஸுக்கு குறையா கூட இருந்தாலும் குறையா இருக்காது. அப்பொழுது பானப்பா பட்லர்கிட்ட சொல்லுகிறான், நீ இந்த இடத்துல இருந்து என்னை விடுதலை ஆக்க வேண்டும், உன்னை பார்வன் வேலைக்கு கூப்பிட்டுக்கிடுவாரு, கேஸில் வந்து நீ ஜெயிச்சிருதா, உன் மேலே தப்பு இல்லை, நீ நிராபராதியாக அந்த கேஸ் வந்து உனக்கு சொல்லப்படும், 3 நாளைக்குள்ள உன்னைய வந்து நீ வேலைக்கு போயிடுவா, நீ பார்வனுக்கு பான பாத்திரம் பானை கொடுக்கும் பொழுது என்னை பற்றி சொல்லு, நான் வந்து எந்த தவறும் செய்யலை, இந்த சிறைச்சாலையிலேருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த பான பாத்திரக்காரன் அவனை மறந்து விட்டான். ஆதியாகமம் 40:23 வாசிக்கலாம்.
ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான்.
இதோ பானபாத்திரக்காரன் அவனை மறந்துட்டான், 2 வருஷம் ஆகிவிட்டது, மறந்து விட்டான், 2 வருஷமா மறந்துட்டான். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், அந்த வலது பக்கத்தில் இருக்க கள்ளன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீ நம்முடைய ராஜ்யத்துல வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லுகிறான். இயேசு உடனே என்ன செய்யறா, உடனே அவர் நினைவு கூறுறார், நீ நம்முடைய ராஜ்யத்துல வரும் பொழுது என்ன நினைச்சுருவோம் அப்படிங்கிறார், நீர் உலகத்தை ஆளுகை செய்வீர் அப்பொழுது என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம், ஃபியூச்சரா சொல்றான். ஆனா இயேசு கிறிஸ்து பிரசன்ட் டென்ஸ்ல கொண்டு வரார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில இருப்பாய், ஹல்லேலூயா, இன்றைக்கே நான் உன்னை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போறேன். பாருங்க, இயேசு கிறிஸ்து மறக்கல, பான பாத்திரக்காரன் மறந்துட்டான். அதே போல மனுஷங்கள நம்ம வந்து மறந்துடலாம், ஆனா இயேசு கிறிஸ்து மறக்க மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம், இன்றைக்கு உடனடியா ரெஸ்பான்ஸ் பண்ணுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பிரதேசியில் இருப்பாய். லூக்கா 23:42-43 வாசிக்கிறோம். இப்பொழுது அந்த ஜோசப் வந்து சஃபரிங்கில் இருக்கான், சஃபரிங் பிஃபோர் டெலிவரன்ஸ், விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் சஃபரிங் இருக்க வேண்டும். ஜோசப் வந்து அநேகருக்கு விடுதலை கொண்டு வர வேண்டும் என்றால் முதலாவது அவன் விடுதலை ஆகணும். கிறிஸ்டியானிட்டி என்னன்னா, முதலாவது நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பெற்றா தான் சத்தியத்தை சொல்ல முடியும். நீங்க நியூ பேர்த் படாம ராப்சரிங் ஃபெய்த் ஏற்ப உங்களுக்கு இல்லாம இந்த கடைசி கால செய்தியை சொல்ல முடியாது. சும்மா புஸ்தத்தை கொண்டு எல்லாருக்கும் கொடுத்தேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. முதலாவது நம்ம அந்த அனுபவத்தை பெற்றா தான் சொல்ல முடியும். அதே போல ஒரு பாஸ்டர் அவர் அந்த அனுபவத்தை பெறாம அவர் பிரசங்கம் பண்ண முடியாது. இப்பொழுது யோசேப்புக்கு டெலிவரன்ஸ் கிடைக்காம அவன் யாருக்கும் டெலிவரன்ஸ் கொண்டு வர முடியாது. அவன் உலகத்துக்கே டெலிவரன்ஸ் கொண்டு வந்தான். அப்படி அவன் டெலிவரன்ஸை கொண்டு வரணும், அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான், அவன் இப்பொழுது சஃபரிங்காக இருக்கிறான், இப்போ அதுலேருந்து அவன் விடுதலை ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அதனால காட் ஹாஸ் அன் அப்பாயிண்டட் டைம், ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வைத்திருக்கிறார். அவன் முதலாவது சஃபரிங் ஆக வேண்டும். ஏன் சஃபரிங், அவனுடைய கேரக்டர் மோல்ட் ஆக வேண்டும். அதனால கேரக்டர் நம்ம வந்து பவர் அப்பார்ட் ஃப்ரம் கேரக்டர் இஸ் சாட்டானிக் என்று பிரதர் சொல்லுகிறார். நாட்டை ஆளுகிறவங்க நல்ல சுபாவமாக இருக்க வேண்டும். நான் ஏதோ அரசியல் பேசுறேன்னு கிடையாது, தீர்க்க தரிசி சொல்றாரு. அதனால பவர் அப்பார்ட் ஃப்ரம் கேரக்டர் இஸ் சாட்டானிக், பவர் வித் கேரக்டர் இஸ் ஃபிட் டு ரூல். இப்போ பாருங்க, நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து எல்லாரையும் மத சார்பற்றவராக, ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாதவங்க எல்லாரையும் ஒன்று போல நான் ட்ரீட் பண்ண வேண்டும், எல்லாருக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லும் பொழுது அந்த ஆள் அவருக்கு என்ன கிடைக்கிது, நல்ல பேர் கிடைக்கிது, அமோக வெற்றி பெற்றிருக்கிறார். ஓட்டு போடாதவங்களும் நான் ஏன் ஓட்டு போடலைன்னு நினைக்கும்படியாக நாங்கள் நடந்து கொடுவோம், அவ்விதமாக ஆளுகை செய்வோம்னு சொல்லும் பொழுது அது ஒரு நல்ல கேரக்டரை குறிக்குது. நமக்கு ஓட்டு போடலை இவங்களை பழி வாங்கணும்னு சொல்லும் பொழுது அது ஆளுகை செய்வது தகுதி கிடையாது, கவுன்சிலர் கூட தகுதி கிடையாது. அதெல்லாம் பாருங்க, எப்பொழுது பாருங்க, அவன் கேரக்டர் டிவலப் ஆகணும்னா அவனுக்கு சஃபரிங் வரணும். இப்பொழுது அவன் சஃபரிங் வந்து அவனை கேரக்டரை மோல்டு பண்ணுகிறது. இப்பொழுது அவனுக்கு விடுதலை கிடைக்கும் பொழுதுக்கு அவன் வந்து ராஜா பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது மெச்சூர் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நிற்கிறான். இவன் ஆளுகை செய்ய வேண்டும், இப்பொழுது மெச்சூர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறான். இந்த வந்து இந்த எகிப்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவனுக்கு தான் அவனுக்கு அந்த கேரக்டர் இருக்கு. இதை எப்படி கையாள வேண்டும், இந்த எகிப்து தேசத்தை எப்படி கையாண்டு ஆளுகை செய்யணும்னா அவனுக்கு ஒரு மெச்சூர் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். ஆண்டவர் அவனுக்கு சஃபரிங்க அங்கே பெர்மிட் பண்ணி அவனுடைய கேரக்டரை மோல்ட் பண்ணி இப்போ பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது பார்வோன் சொல்கிறான், நீ தான் அந்த ஆள், எகித்து ஆளுகை செய்வதற்கு நீ தான் தகுதியானவர், நான் சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடுவேன் ஒழிய என்னுடைய எல்லாத்துக்குமே நீ தான் அதிகாரி, உன்னுடைய உத்தரவு இல்லாமல் ஒருவனை கையாது காலையாவது அசைக்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது பாருங்க அவ்வளோ மெச்சூர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்திருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம விதமான கேரக்டரை டிவலப் பண்ண வேண்டும். ஆமென். அந்த கேரக்டர் எப்படி வருகிறது? சஃபரிங். அதன் பின்பு நமக்கு டெலிவரன்ஸ் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. சகோதரமார்கள் என்ன நினைக்கிறாங்க, இவன் அப்பா செத்து போயிட்டாரு, அப்பா செத்து போயிட்டா இவன் வந்து நம்மளை பழி வாங்குவான், நம்ம இவனை குழியில தூக்கி போட்டு 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டோமே, அப்பா செத்து போய் அப்பா இருக்க வரைக்கும் ஒன்றும் செய்ய மாட்டான், அப்பா இப்போ செத்து போயிட்டார், ஜேக்கப் மறிச்சு போயிட்டார், இனிமே பழி வாங்குவான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போயிட்டு காலில் விழுறாங்க. ஆதியம் 50:15 வாசிக்கலாம்.
தங்கள் தகப்பன் மரணமடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பின் நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பிடத்தில் ஆள் அனுப்பி உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்ன போது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள்.
நாங்கள் உமக்கு அடிமைகள், அப்பா செத்து போயிட்டார், இனிம் நம்மளை பழி வாங்குவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவன் அந்த பாவத்தை மன்னிச்சு மறந்துட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனுக்கு மறக்க பண்ணினார். எப்படி அவனை மறக்க பண்ணார்? இந்த சகோதரமார்கள் செய்த துரோகத்தெல்லாம், அவங்க செய்த உபத்திரத்தெல்லாம் எப்படி ஆண்டவர் மறக்க பண்ணினார் என்று பைபிள்ல நம்ம வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 41:51 வாசிக்கலாம்.
யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான்.
இதோ என்னுடைய தகப்பன் குடும்பத்தார் எல்லாரையுமே ஆண்டவர் மறக்க செய்தார். என் வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த என்ன துரோகங்கள், அந்த சகோதரமார்கள் செய்த துரோகம், இதெல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹல்லேலூயா. எப்பொழுது அவனுக்கு விவாகமாகி ஆஸ்னாத்தை விவாகம் செய்து மனாசே என்ற முதல் பையன் பிறந்த உடனே எல்லாத்தையும் மறந்துட்டான். தன்னுடைய சகோதரமார்கள் செய்த துரோகத்தெல்லாம் மறந்து விட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் கிறிஸ்துவின் மனவாட்டி ஆகி வார்த்தையில் வந்துட்டீங்கன்னா எல்லாத்தையுமே உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா சோகங்கள் துக்கங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே மறந்துருந்தீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் மறந்துருக்கிறோம்? பின்னானவளை மறந்து முன்னானவளை நோக்கி ஓடிக்கும். கொஞ்சம் 5 or 2-3 வருஷத்துக்கு முன்னால நம்ம சவியில் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு கிடையாது. ஆனால் வார்த்தை வந்து பவர்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. இப்போ ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கு. இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வரும்பொழுது நம்ம நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறோம். நியூ பேர்த் அடைஞ்சும் பொழுது பழவேளெல்லாம் மறந்துட்டோம். யோசேப்பு மறந்துட்டான், நான் எல்லாத்தையும் மறந்துட்டேனே, இப்போ நீங்கள் ஏன் அதை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நான் நினைக்கவே இல்லை, எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஹோல் லைஃப் எல்லாமே அது இயேசுவின் ரத்தத்தில் போடப்பட்டது, அது அப்படியே எரேஸ் ஆகிவிட்டது. நம்ம இன்னைக்கு நியூ கிரியேஷன் ஆகியிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம இப்பொழுது நம்முடைய கேரக்டர் மோல்டு ஆகியிருக்கிறது. We are fit to rule. ஹல்லேலூயா. 1000 வருஷம் ஆளுகை செய்வதற்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் கொண்டு உங்களை சஃபரிங் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் பல விதமான துரோகங்கள், பல விதமான டிசப்பாயின்மெண்ட்ஸ், பலவிதமான சிக்கல்கள் பிரச்சனைகள் இதோ கஷ்டங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து நம்முடைய கேரக்டரை மோல்ட் பண்ணி we are fit to rule.
ஆமென்.
இப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் ஃபெலோஷிப் பண்ணுவதற்கு எந்த தடையும் கிடையாது. உங்களுடைய தப்பை நான் மன்னிச்சிட்டேன், அதனால நீங்க என் கூட ஃபெலோஷிப்பா இருக்கலாம், நீங்க என் கூட வந்து சந்தோஷமா பழகலாம், ஏனென்றால் உங்க தவறை நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு யோசிப்பு சொல்லுகிறான். பாருங்க அவன் எவ்வளோ சஃபரிங் பண்ணி கடைசியில் அவனுக்கு டெலிவரன்ஸ் கிடைச்சிது. சிறைச்சாலையிலேருந்து டெலிவரன்ஸ். இப்பொழுது அந்த ஜனங்கள் எல்லாரும், எகிப்தில் இருக்க மக்கள், சுற்றி இருக்க மக்கள் எல்லாருக்குமே அவன் டெலிவரன்ஸை கொண்டாந்தான். ஹல்லேலூயா. அதான் சஃபரிங் பிஃபோர் டெலிவரன்ஸ். அடுத்தபடியாக நான் உங்களுக்கு மோசஸ் அண்ட் கிதியோனை குறித்து சொல்ல விரும்புகிறேன். மோசஸ் அண்ட் கிதியன். மோசே வந்து தன்னுடைய சுய பிரயாசத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கணும்னு நினைக்கும் பொழுது அவனால் அது முடியலை. அவன் தோல்வி அடைந்தவனாக போய்விட்டான். ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அவர் பார்க்கிறார் இந்த மோசஸுக்குள்ள அந்த பொட்டன்ஷியலா அந்த பவர் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் மோசே வந்து நான் தோல்வி அடைந்து விட்டேன், என்னால அந்த ஜனங்களை விடுவிக்க முடியாது அப்படிங்கிற மனப்பான்மையில இருக்கிறோம். அவன் வந்து டிஃபீட்டட் ஸ்டேட்ல இருக்கிறான். ஆனா கர்த்தர் வந்து God is seeing your potential. God is not seeing in you defeated state. உங்களை வந்து ஆண்டவர் தோல்வி அடைந்தவர்களாக பார்க்கல. என் லைஃப் தோல்வி ஆயிடுச்சு, இந்த காரியத்துக்காக முயற்சித்தேன் அது தோல்வி ஆகிவிட்டது அப்படின்னு இல்லை. உங்களை வந்து ஆண்டவர் அப்படி பார்க்கல. உங்களை ஆண்டவர் என்ன பார்க்கிறார் என்றால் உங்களுக்குள்ள அந்த பொட்டன்ஷியல் இருக்கிறது. ஹல்லேலூயா. யூ ஆர் ஓவர் கம்மர், நீங்கள் ஜெயம் கொள்கிறவர்கள். ஹல்லேலூயா. மோசஸ் ஆண்டவர் வந்து பேசுகிறார். பேசும் பொழுது என்ன வந்து என்ன அந்த ஜனங்கள் நம்ப மாட்டாங்க, அந்த ஜனங்கள் என்னை விசுவாசிக்க மாட்டார்கள், நான் போக மாட்டேன்னு சொல்லுகிறோம். 4:1 வாசிக்கலாம்.
அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றார்.
இதோ பாருங்க, அந்த ஜனங்கள் என்னை நம்ப மாட்டார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள். அதனால பாருங்க, அவன் தோல்வி அடைந்த மனப்பான்மையை சொல்லுகிறான். ஆனா ஆண்டவர் என்ன பார்க்கிறார் என்றால் அவனுக்குள்ள அந்த பொட்டன்சியல் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வல்லமை மறைந்து இருக்குது, மறைவான வல்லமை அவனுக்குள்ள இருக்குது. அவன் வந்து அவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க முடியும். ஆமென். அதே போல அங்க கிதியோனை பார்க்கும் பொழுது, கிதியோனை ஆண்டவர் பார்க்கும் பொழுது பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான், நான் வந்து மனாசே கோத்திரத்துல ரொம்ப சின்ன கோத்திரத்தை சேர்ந்தவன், நான் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை மீதியான கையிலிருந்து விடுவிக்க முடியும். ஜட்ஜஸ் நியாயாதிபதிகள் 6:12.
கர்த்தருடைய தூதனானவர் உனக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார்.
பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு, கர்த்தர் வந்து அவனை பார்க்கும் பொழுது அவனுக்குள்ள பொட்டன்சியல் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே போல இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த பொட்டன்சியலை பார்க்கிறார். ஹல்லேலூயா. என்ன பார்க்கிறார், இவன் வந்து ஓவர் கம்மிங் லைஃப் செய்வான், ஜெயம் கொள்ளுகிற ஜீவியம் செய்வான். இவன் ராப்சர்ல பங்கு பெறுவான், இந்த வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணுவான், பின்வாங்கி போக மாட்டான். ஆண்டவர் என்ன பார்க்கும் பொழுது, ஆனா நம்ம என்ன செய்யறோம், நம்ம டிஃபீட்டட் ஸ்டேட்டை பார்க்கிறோம், நம்ம தோல்வி அடைந்த மனப்பான்மையை உடையவளா இருக்கிறோம். மோசையும் அப்படிதான் இருந்தான், கிதியோனும் அப்படிதான் இருந்தான். ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நீ அதை செய்ய முடியும். யூ ஆர் ஏபிள் டு டூ இட். நீ அதை செய்ய முடியும், நீ அதை சாதிக்க முடியும். ஆனா நீ என்ன நினைக்கிற, என்னால அது முடியாது, என்னால அது செய்ய முடியாது. இல்ல, உன்னால முடியும். நான் உனக்குள்ள அதை பிளேஸ் பண்ணிருக்கிறேன், நான் அந்த பொட்டன்சியலை பாக்குறேன். நீ செய்ய முடியும், நீ ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. நீ இப்பொழுது இருக்கிற தோல்வி மனப்பான்மையில இருந்து நீ விடுபட முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கிதியோன் அதை செய்தானா, செய்தான். மோசே அதை செய்தானா, செய்தான். ஏன்னா கர்த்தர் அதை பார்க்கிறார், அவனுக்குள்ள இருக்கிற அந்த மறைவான வல்லமை அவர் பார்க்கிறார். உன்னால் அது முடியும், கிதியோன் என்னால முடியாதுங்கிறான். ஆனா கர்த்தர் என்ன செஞ்சுக்கார் என்றால் உன்னால முடியும் அப்படி என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்க்கிறார், நீங்க வந்து ஒரு ரியல் லைஃப் வாழ முடியும். ஹல்லேலூயா. நீங்க ஒரு ஆசீர்வாதமான ஜீவியம் செய்ய முடியும். இல்ல, நான் வந்து இவ்வளவுதான் என்னுடைய டேலண்ட் இருக்கிறது, இவ்வளவுதான் எனக்கு திறமை இருக்கிறது, என்னால முன்னேற முடியாது. இல்ல, உன்னால முடியும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ அந்த பொசிஷனுக்கு வர முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மோசேக்கு ரைட் இன்டென்ஷன் இருந்தது, சரியான மனப்பான்மை இருந்தது, ரைட் மோட்டிவ், சரியான நோக்கம் இருந்தது. அவன் வந்து டெலிவரர், இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறவன். ஆனால் ஜனங்கள் வந்து அவனை ஏற்றுக்கொள்ளலை. அதான் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம், எகிப்தியனை கொண்டு புதைத்து விடுகிறான். இன்னொரு நாட்டில் ரெண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் சண்டை போடும் பொழுது அவன் நியாயத்தை சொல்லும் பொழுது, நீ உங்களை உன்னை என் மேலே நியாயாதிபதியாக வச்சது யாரு அப்படின்னு சொன்னேன், ராஜாவுக்கு தெரிஞ்சிட்டுன்னு அவன் மீதியான் தேசத்துக்கு ஓடி போகிறான். யாத்திராமன் 2:14-15 வாசிக்கலாம்.
அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார், எகிப்தனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்று என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசே கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனுக்கு தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி
பாருங்க என்ன செய்றான். அந்த ஜனங்கள் அவனை ஏற்றுக்கொள்ளல. அவன் வந்து டெலிவரர், ஆண்டவர் அவனை பார்க்கிறார், அவன் டெலிவரராக இருக்கிறான். இப்பொழுது தன்னுடைய மாம்சத்தின்படி அதை பிரயாசப்படும் பொழுது அது ஃபெயிலியர் ஆகிவிட்டது. அந்த ஜனங்கள் அந்த மோசையை ஒரு டெலிவரராக ஏற்றுக்கொள்ளலை, அது அந்த நேரம் இல்லை. அதனால அவங்க மேற்கொண்டு 40 வருஷம் அடிமைத்தனத்திலே அவங்க பாடுபட வேண்டியதாக இருந்தது. இப்பொழுது மோசஸும் சஃபரிங்கில் போயிட்டான். பார்வோனின் அரண்மையிலிருந்து மீதியான் தேசத்துக்கு போய் ஆடுகளை மேய்க்கிறான். அதனால டெலிவரன்ஸ் பிஃபோர் சஃபரிங். அந்த சஃபரிங் அவன் கேரக்டரை மோல்டு பண்ணுகிறது. பின்பு கத்தர் அவனை அக்னி சம்பத்திலே சந்திக்கும் பொழுது இப்பொழுது 40 வருஷத்துக்கு பின்பு அவர் வருகிறார். அவன் வருகிறான், ஒரு கோணலான கொம்போடு கூட வருகிறான். கத்தர் என்னோடு கூட பேசினார். இப்பொழுது இட்ஸ் அ டைம் ஆஃப் டெலிவரன்ஸ் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் அக்செப்ட் பண்ணாங்க. ஹல்லேலூயா. ஒரு நேரத்தில் அக்செப்ட் பண்ணல, இப்போ அக்செப்ட் பண்ணுறாங்க. அதே போல் உங்களை ஒரு நேரத்தில் ஜனங்களை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம், உங்கள் சொந்தக்காரங்க உங்களை அக்செப்ட் பண்ணலாம் இருக்கலாம், ஆனால் இப்போ அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் தாழ்வு மனப்பான்மையில் இருக்கும் பொழுது, ஏழையாக இருக்கும் பொழுது உங்களை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, உங்கள் பேச்சை எடுபடாது. அவங்கக்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கும் பொழுது அவங்கள வேலையை பண்ண மாட்டாங்க. உங்களுக்கும் பணம் வந்த பிறகு இப்போ மதிப்பாங்க. இதுதான் மக்களுடைய நிலைமை. பொதுவாக ஜனங்கள் வந்து நம்ம ஆவிக்குரிய பரமாக இருக்கிறத பார்க்க மாட்டாங்க, உலகப்பரமாக நம்ம எப்படி இருக்கோன்னு தான் பார்ப்பாங்க. சுற்றி இருக்க ஜனங்கள் அதை தான் பார்ப்பாங்க, சொந்தக்காரங்க அதை தான் பார்ப்பாங்க. அதனால கத்தருக்கு தெரியும் நமக்கு ஐஸ்வர்யம் தேவைன்னு தெரியும். ஹல்லேலூயா. இப்பொழுது மோசஸ் வந்து அவன் பவர்ல இருக்கும் பொழுது, இங்கே வித்தியாசமான காரியம், அவன் பவர்ல இருக்கிறான், பார்வோனின் குமாரனா இருக்கிறான், நெக்ஸ்ட் பேரவா மாற வேண்டும். அந்த பவர்ல இருக்கும் பொழுது அவனை ஜனங்கள் புறக்கணிச்சாங்க. இப்போ பவர் இல்லாம இருக்கும் பொழுது அவனை ஏற்றுக்கொள்றாங்க. இதுதான் உலகத்தின் மக்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசம். உலகத்தின் மக்கள் நம்முடைய அந்தஸ்தை பார்க்கறாங்க, நம்முடைய வசதி வாய்ப்புகளை பார்த்து மதிப்பு கொடுக்கறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கறாங்க. ஹல்லேலூயா. நமக்குள்ள ஆண்டவர் என்ன கிஃப்ட் பிளேஸ் பண்ணி இருக்கிறார், நமக்குள்ள அந்த நித்திய ஜீவன் இருக்கிறது, நமக்குள்ள அந்த அழைப்பு இருக்கிறது, அந்த காலிங் இருக்கிறது, அந்த அனாயிட்டிங் இருக்கிறது, அதை தேவனுடைய பிள்ளைகள் மதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த ஜனங்கள் அதை ரியலைஸ் பண்ணாங்க, அவனை ஏற்றுக்கொண்டார்கள். மோசஸ் அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. என்ன கிடைச்சது? இதை நினைச்சா டெலிவரன்ஸ் கிடைத்தது. ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாங்க, இப்பொழுது அவங்கள வந்து ஏற்றுக்கொள்றாங்க. ஒரு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் ரெடி இல்லாமல் இருந்தாங்க. ஒரு காலத்தில் மோசஸ் அங்கே அவன் ஆயத்தம் இல்லாமல் இருந்தான். இப்பொழுது அவன் அக்னி சம்பத்தில் ஆண்டவரை சந்தித்திருக்கிறான். அவன் ரெடி ஆயிட்டான், ஜனங்களும் ரெடி ஆயிட்டாங்க. ரெண்டு பேரும் ரெடி ஆனா தான் டெலிவரன்ஸ் கிடைக்கும். ஹல்லேலூயா. இப்பொழுது அவங்களுக்கு எகிப்திலிருந்து விடுதலை கிடைத்தது. ஹல்லேலூயா. சஃபரிங் பிஃபோர் டெலிவரன்ஸ். 40 வருஷம் அவங்க உபத்திரப்பட வேண்டியதாக இருந்தது. இப்பொழுது அவன் டெலிவரராக மாறிவிட்டான். ஆமென். அந்த சாத்தானுடைய சேனைகள் எல்லாமே சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கி போகும் பொழுது கர்த்தர் மகிமையாக வெற்றி சிறந்தார் என்று வெற்றியின் கீதங்களை பாடினார்கள், ஜெயக்கீதங்களை பாடினார்கள். யாத்ராம் 15:1.
அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார்.
இதோ அவர் மகிமையாக வெற்றி சிறந்தார் என்று அவர்கள் பாடல் பாடுகிறார்கள். அதுக்கு முன்னால எவ்வளவு சஃபரிங் இருந்தது, இப்பொழுது அவங்களுக்கு அங்க டெலிவரன்ஸ் கிடைத்து விட்டது. அங்க மீரியான் தம்புரு எடுத்து அவள் நடனம் ஆடி அவள் பாடல் பாடினார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவங்களுக்கு டெலிவரன்ஸ் கிடைச்சது. 400 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைத்தது, ஆளோட்டிகளிலிருந்து விடுதலை கிடைத்தது. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நான் வந்து சொல்லுகிற காரியங்கள் கொஞ்சம் நீங்கள் அதை யோசிக்க வேண்டியதாக வரும். கொஞ்சம் அதை புரிஞ்சு கொள்ள வேண்டிய விதமாக புரிந்து கொள்ள வேண்டும். 2 Samuel 11:1 வாசிக்கலாம். தாவீது பத்சேபாளை குறித்து சொல்ல விரும்புகிறேன்.
மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான்.
தாவீது எருசலேமில் இருந்து விட்டான். யுத்தம் நடக்கிற நேரத்தில் இவன் வந்து சொகுசா வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டான். இப்பொழுது என்ன நேரம்? யுத்தம் நடக்க வேண்டிய நேரம். கிறிஸ்தவ வாழ்க்கையானது அது எப்படி இருக்கென்றால், இட்ஸ் அ பேட்டில் ஃபீல்ட், இட் இஸ் நாட் அ பிக்னிக். இது பிக்னிக் அல்ல. கிறிஸ்டியன் லைஃப் வந்து பிக்னிக் அல்ல, இட் இஸ் அ பேட்டில் ஃபீல்டு. அவன் பேட்டில் ஃபீல்டில் இருக்க வேண்டியவன், அவன் வந்து அரண்மனையில் இருக்கிறான். சாயங்காலத்திலே அவன் வந்து உப்பிரிக்கையின் மேல் உலாவும் பொழுது, வாக்கிங் பண்ணும் பொழுது ஒரு இஸ்ரீ ஸ்நானம் பண்ணுவதை பார்த்தான். அவள் மிக சௌந்தரியம் உள்ளவளாய் இருந்தாள் என்று அந்த ரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறோம். அவனுக்கு சோதனை ஏற்பட்டது, அதனால் அவன் வந்து பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. உரியாவை ஒரு மனைவி வந்து, ஒரு பெண் வந்து புருஷன் இருக்கும் பொழுது அவளை விவாகம் செய்ய முடியாது. புருஷன் மரித்து போனால் விவாகம் செய்ய முடியும். அவன் வந்து பெத்சேபாளை பெற வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அவளுடைய கணவன் உரியா அங்கே இருக்கிறான். அவன் ஒரு சின்சியர் சோல்ஜர், தாவீதுக்கு உண்மையானவன், ரொம்ப நல்லவன். அதனால் உரியாவை வந்து கொன்றால்தான் இதை வந்து பெத்சேபாளை பெற முடியும். அதனால் பல ட்ரிக் பண்ணி பார்க்குறான். கடைசியாக வேறு வழி இல்லை. அதனால் யோபாவுடைய நிருபத்தை அவங்கையிலே கொடுத்து, இதை யுத்தம் மும்முரமாக நடக்கிற நேரத்தில் உரியாவை கொஞ்சம் முன்னே தள்ளி விட்டுருங்க, அப்பொழுது அவன் வந்து யுத்தத்தில் மரித்து போவான், ஆனால் அப்படி செய்யுங்கன்னு சொல்லி எழுதி கொடுக்குறான். அந்த யோப நிருபத்தை வாசிக்கிறான். யுத்தம் நடக்கிறது. அப்பொழுது என்ன செய்வாங்கன்னா, அங்கேருந்து மேலே இருந்து பெரிய கல்லை தூக்கி போடுவாங்க, எந்திர கல்லை தூக்கி போடுவாங்க. சொல்லும் பொழுது அப்படியே செத்து போவோம். அப்படி தான் அந்த அபிமெலேக்கு யுத்தத்துக்கு போகும் பொழுது ஒரு இஸ்ரி ஒரு பெண் வந்து எந்திர கல்லை தூக்கி அவன் தலையில் போட்ட உடனே செத்து போயிட்டான். நியாயாதிபதிகள் புஸ்தத்தில் வாசிக்கிறோம். அதே போல் இவனை கொண்டு அங்கே சுவர் பக்கத்தில் நிறுத்த சொன்னீங்கன்னா அங்கேருந்து கல்லை தூக்கி போட்டால் அவன் செத்து போவான். எந்திர கல்லை தூக்கி போட்டான். அதே மாதிரி அப்படி செய்ய சொல்லியிருந்தான். அதே போல் அவன் செத்து போயிட்டான். திருப்பி யூரியா கொஞ்சம் மறு செய்தியை யோப அனுப்பும் பொழுது, அன்றைக்கு அந்த ஒரு பெண் வந்து ஒரு எந்திர கல்லை போட்டு செத்து போயிட்டாள் அபிமெலேக்கு, நீங்கள் ஏன் பக்கத்தில் போனீங்க இப்படின்ட்டு இவன் வேற சொல்லிட்டான். இதில் போய் அது வந்து இப்படிலாம் ஜோடிச்சு போய் போயிட்டான். அதே போல் சில பல காரியங்களை ஜோடிப்பாங்க, சதி திட்டங்களை ஏற்படுத்தி அதை ஜோடிக்கிறது, ஒன்றும் தெரியாத போல பண்றது. அவ்விதமாக அவன் செய்து விட்டான். இதான கத்தர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இதோ என்ன செய்யறாள், நாத்தான் வந்து அந்த தீக்கு தரிசி வந்து அதை உணர்த்துகிறான். அவனுடைய தவறை உணர்த்தும் பொழுது அப்பொழுது அவன் பாவ உணர்வடைகிறான். 51 சங்கீதம் நமக்கு கிடைச்சிருக்கு, அல்லது 51 சங்கீதம் நமக்கு கிடைக்காது. இங்க கவனிக்க வேண்டிய காரணம் என்னவென்றால், பசிபா வாஸ் பொட்டன்சியல், பசிபாவுக்குள்ள அந்த பொட்டன்சியல் இருக்கிறது. என்ன பொட்டன்சியல் இருக்குதுன்னா, சாலமனை பிறப்பிக்க பொட்டன்சியல் இருக்கிறது. ஹல்லேலூயா. சாலமன் என்ன செய்வான், கோல்டன் ஏஜை கொண்டு வருவான், பொற்காலத்தை கொண்டு வருவான். சாலமன் சமாதானமான ஒரு காலத்தை, அந்த சாலமனை பிறப்பிக்கிறது என்ன செய்யால், யார்கிட்ட இருக்குன்னா பசிபாட்ட தான் இருக்கிறது. அந்த பொட்டன்சியலா அவளுக்குள்ள அது மறைஞ்சி இருக்கிறது. அந்த பொட்டன்சியல் அவளுக்குள்ள இருக்கிறது. ஆண்டவர் அந்த பொட்டன்சியலை பார்க்கிறார். மனுஷன் வந்து நம்முடைய வெளி தோற்றத்தை பார்ப்பான், ஆனால் ஆண்டவர் நமக்குள்ள என்ன பிளேஸ் பண்ணியிருக்கிறீங்கிறத பார்க்கிறார். உங்களுக்குள்ள அந்த கிஃப்டை பிளேஸ் பண்ணியிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேயும் அந்த கிஃப்ட் ஆண்டவர் பிளேஸ் பண்ணியிருக்கிறார். அது அந்த வேலை வரும் பொழுது அது மேனிஃபெஸ்ட் ஆகும். மனுஷங்க வெளி தோற்றத்தை பார்ப்பாங்க. அதனால பசிபாக்குள்ள ஆண்டவர் அந்த அந்த பொட்டன்ஷியலா இருக்கிறது. பசிபா வாஸ் a potential to bring forth a life that would be called Solomon. சாலமனை பிறப்பிக்கும்படியான அந்த பொட்டன்ஷியல் அவளுக்குள்ள இருக்கிறது. சாலமன் ஆட்சி செய்யும் பொழுது எல்லாரும் அவனுடைய முக தரிசனத்தை தேடி வந்தார்கள், தங்களுடைய காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். சேபா நாட்டு இஸ்ரீ சகாரா பாலைவனத்தை தாண்டி சாலமனை வந்து பார்க்க வேண்டும் என்று வருகிறாள். சாலோமனுடைய ஞானத்தை அறிய வேண்டும் என்று வருகிறார். அதே போல தான் கத்ரா இயேசு கிறிஸ்து இதான் நியூ ஜெருசலேமில் அவர் உலகத்தை வந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம அவரோடு கூட குயினா இருப்போம். We are the Bathsheba. Jesus Christ is our David. Hallelujah. நமக்குள்ள அந்த பொட்டன்சியல் இருக்கிறது. Hallelujah. நாம அவிதமான ஒரு ஸ்தானத்துக்கு உயர்த்தப்பட போகிறோம். ஆமென். சாலோமனை பிறப்பிக்கும்படியான அந்த பொட்டன்சியல் அவளுக்குள்ள இருக்கிறது. அந்த சாலமன் ராஜாவா இருக்கும் பொழுது இதோ அங்க என்ன செய்றாள், ராஜாக்கள் அவனுடைய முக தரிசனத்தை நாடினார்கள். அங்கே சேபா நாட்டு இஸ்ரீ அங்க வந்தாள். இப்படி எல்லா தேசத்து ராஜாக்களும் அவனுடைய முக தரிசனத்துக்காக அங்க வந்தார்கள். எங்க வந்தாங்க, ஜெருசலேமுக்கு வந்தாங்க. நம்ம நியூ ஜெருசலேமில் இருக்கும் பொழுது என்ன பைபிள்ல என்ன எழுதியிருக்கின்றால், வெளிப்படுத்தல் 21 24 வசனத்தை வாசிக்கலாம். இருக்கிறவங்க அங்க உள்ள கொண்டு வருவாங்க. 26 வாசிக்கலாம்.
உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள்.
உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் கொண்டு வருவார்கள். அவங்க குயினை பார்க்க வர்றாங்க, அவங்க கிங்க பார்க்க வர்றாங்க. எவ்வளவு பெரிய ஸ்தானத்துக்கு நீங்க போறீங்க. கிங் அண்ட் குயினா நம்ம இருக்கும் பொழுது, நியூ ஜெருசலேம் பேலஸ்ல இருக்கும் பொழுது, எப்படி சாலமனை தேடி வந்தாங்களோ அதே போல நடக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? பேசிபா கிட்ட அந்த அந்த என்ன இருந்தாலும் அந்த பொட்டன்சியல் இருக்கிறது. அவள் பெறப்போகிற குமாரன் சாலமன் கோல்டன் ஏஜை கொண்டு வர வேண்டாம், அவன் மில்லினியத்தை கொண்டு வருவான். அவ்விதமாக இருக்கும் பொழுது இங்கே என்ன ஏற்படுது என்றால், அங்கே டேவிட் வந்து தன்னுடைய மாம்சத்தின்படி அதை செய்யும் பொழுது அது வந்து அவனுக்கு அங்கே சஃபரிங் ஏற்படுது. அவனுடைய வாழ்க்கையில அதிக சஃபரிங் ஏற்பட்டது. டேவிட் ப்ராட் மச் சஃபரிங் அப்பான் ஹிம்செல்ஃப் அண்ட் த கிங்டம் பிகாஸ் ஆஃப் த ராங் அப்ரோச். தவறான முறையிலே அதை அணுகினதுனாலே, பாத்சேபாவை தவறான முறையில் அவன் அணுகினதுனாலே என்ன ஏற்பட்டது? கிரேட் சஃபரிங் அவனுக்கும் அவனுடைய ராஜ்யத்துக்கும் வந்தது. நாலத்தனையாக அவனை ஆண்டவர் அவனை தண்டித்தார். ஆனால் ரைட் அப்ரோச்னு இருக்கு. ரைட் அப்ரோச்னா இந்த டேவிட்கிட்ட ஸ்பேம் இருக்குது, சாலமனை புரடிப்பான ஜீபா அணு இருக்கிறது, அவள்கிட்ட வந்து எக் இருக்கிறது. இந்த எக்கு ஸ்பேம் சேரும் பொழுது தான் அங்கே வந்து குழந்தை பிறக்குது. சாலமன் அங்கே பிறக்க வேண்டும் என்றால் அந்த உரியாட்ட அந்த ஸ்பேம்க்கு இல்லை, உரியா வந்து சாலமனை பிறப்பிக்க முடியாது. இதோ சால அங்க தாவீதுக்கு சில மனைவிகள் இருந்தாங்க, அவங்க சாலமனை பிறப்பிக்க முடியாது, இந்த பாத்சேபா தான் பிறப்பிக்க முடியும். அப்ப டேவிட்டும் பாத்சேபாவும் இணைஞ்சாதான் அந்த சாலமன் வர முடியும். இவன் வந்து ராங் அப்ரோச். அவன் காலத்துக்கு முன்னதாக அவன் மாம்சபுரமாக செயல்படும் பொழுது சஃபரிங் அவனுக்கு வந்தது. ஆனா அவன் வந்து தேவனுடைய வேலைக்காக காத்திருந்தால் ஆண்டவர் அவ்விதமான பிளான் வச்சிருக்கிறார், அவ்விதமான ப்ரோக்ராம் வச்சிருக்கிறார். இந்த ரெண்டு பேருடைய யூனியன் தான் சாலமனை கொண்டு வர வேண்டும். ஆனால் அவள் இன்னொருத்தனுக்கு மனைவியாய் இருக்கிறாள், இவனுக்கு வந்து சில பெண்கள் மனைவிமார்கள் இருந்தாலும் அந்த மனைவிமார்கள் சாலமனை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அந்த பாத்சேபா தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், உரியா வந்து சாலமனை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதனால கர்த்தர் என்ன செய்யறார், இவன் வந்து ராங் அப்ரோச் பண்ணுகிறான். அதுதான் சிலர் வந்து ராங் அப்ரோச் பண்ணுவாங்க, அது சஃபரிங்கில் போய் முடியும். கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த டேவிட் மட்டும் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருந்தால் ஆண்டவர் உரியாவை வந்து, ஒருவேளை அவன் யுத்தத்திலே மரித்திருக்கலாம், அவனை எப்படி காட்சி விட்டு எடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஏற்ற வேளையில பாத்சேபாவை கொடுத்துருப்பார், அப்பொழுது அவள் சாலமனை பிரிஞ்சிருப்பா, இந்த சஃபரிங் ஏற்பட்டிருக்காது, இந்த ப்ராப்ளங்களே ஏற்பட்டிருக்காது. ரைட் கைண்ட் ஆஃப் அப்ரோச் அவனுக்கு இல்லை. இல்லை, அவன் வந்து வேலைக்காக காத்திருக்காதபடி அவன் ஃப்ளஷ் எனர்ஜி மாம்சத்தின்படி அவன் செயல்பட்டதுனாலே அவனுக்கு சஃபரிங் வந்தது. கர்த்தர் அவனுக்கு என்ன செஞ்சார் என்றால் அவனை நாலத்தனையாக தண்டித்தார். ஆனாலும் என்னன்னா அது வந்து என்னன்னா நமக்கு இந்த 51 சங்கீதத்தை கொண்டு வந்துச்சு. அல்லது 51 சங்கீதம் வராது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சங்கீதம், நான் அதை மனப்பாடமே பண்ணியிருக்கிறேன். அநேக சங்கீதங்களை நான் மனப்பாடம் செய்திருக்கிறேன். அது எப்படி அந்த சங்கீதத்தில் அவ்வளோ வசனங்கள் இருக்குது, சில சங்கீதம் எல்லாமே முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நல்லா இருக்கும், எப்படி அது இருக்குது? இந்த சங்கீதங்கள் எப்படி வந்துச்சுன்னா, தாவீதுனுடைய கஷ்டங்கள், அவனுடைய சஃபரிங், அவன் பெற்ற அனுபவங்கள், வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள் தான் இந்த சங்கீதத்தை கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு நமக்கு என்ன செய்கிறது என்றால், நமக்கு அந்த சங்கீதத்தை படிக்கும் பொழுது we draw strength from the psalms. Hallelujah. அந்த சங்கீதத்திலிருந்து நமக்கு பலன் கிடைக்குது. அவன் ஆண்டவர் அப்படி ஒரு சஃபரிங்கில் கொண்டு சென்று அவன் வந்து அவிதமான தவறு செய்வதற்கும் அவனை அனுமதிச்சு அவனை ஒரு சங்கீதம் அங்கே எழுத வச்சிட்டார். இன்னைக்கு அது நமக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், அது நமக்கு இன்னைக்கு டெலிவரன்ஸ் தருகிறது. Hallelujah. அதனால சஃபரிங் Before deliverance. Hallelujah. தாவீதுக்கு ஆண்டவர் அவிதமான கிருபை தந்தார். இன்னைக்கு நம்ம அந்த சங்கீதத்தை படிச்சுதான் இன்னைக்கு நம்ம பலப்படுகிறோம். Hallelujah. பிரதர் பெனாம் என்ன செய்தார் என்றால், தன்னை வந்து சூட் பண்ணி கொள்ளும்படியாக துப்பாக்கி எடுத்து நெத்திக்கு நேராக வச்சு சூட் பண்ண பார்த்தார். அவர் வந்து தற்கொலை செய்ய பார்த்தார். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சஃபரிங், அது மாத்திரமல்ல கரண்ட் ஒயர்ல போய் அவர் தூங்கும் பொழுது கீழே விழுந்து விட்டார், ஆனால் சாகலை. தற்கொலை செய்ய வேண்டும் என்று 2-3 முறை அவர் முயற்சி செய்தார். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த சஃபரிங், ஒருவேளை அவர் அன்னைக்கு செத்து போயிருந்தார்னா என்ன நடக்கும்? வேணாம் அங்கே ஷூட் பண்ணி செத்துட்டாரு, அல்லது ஒயரை பிடிச்சி அவருக்கு செத்து போயிட்டாரு அப்படின்னா என்ன நடக்கும் சொல்லி யோசித்து பாருங்க. ராப்சர் நமக்கு நடக்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அந்த மனுஷன் மூலமா ராப்சரை கொண்டு வரணும்னு அவரை சித்தம் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. There would be nobody ready for rapture. There could be no rapture. ஆண்டவர் அந்த பிரணாமை பாதுகாத்தனால்தான் ராப்சருக்கு நமக்கு இன்னைக்கு ஆயத்தம் இருக்கு. அவரை கொண்டுள்ள அந்த இது என்னன்னா அவருடைய சித்தமானது ஊழியம் முடிவடையலை. அதே போல உங்களை கொண்டுள்ள அந்த வேலை முடியாத பட்சத்தில் நீங்க தற்கொலை செய்யணும்னு நினைச்சா கூட சாக முடியாது. சாக முடியாது. ஏன்னா எங்கன்னு ஆண்டவர் அவங்க பிரணாமிக்குள்ள பாக்குறாரு. அவருடைய மெசேஜ் வந்து ராப்சருக்கு ஒரு கூட்டமான ஜனங்களை ஆயத்தப்படுத்துது. இன்னும் அவங்க முத்திரைகள் திறக்கப்படலை. ராப்சர் இன்னும் மெசேஜ் இன்னும் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வரல. எப்படி அவர் சாக முடியும்? சாக முடியாது. ஹல்லேலூயா. சாத்தான் வந்து என்ன செய்யறான் என்றால் அவ்விதமாக அவரை கொண்டு போனாலும் அங்கே கர்த்தர் அவரை பாதுகாத்தார். ஆமென். God was in finished with him. அவருடைய ஜாப் இன்னும் முடிவடையல. அதே போல நம்மளை கொண்டுள்ள ஜாப் வந்து முடிவடையாத பத்தில நமக்கு மரணம் வராது. நீங்க ராப்சர்ல போகணும்னு ஆண்டவர் வச்சிருக்கும் பொழுது எப்படி உங்களுக்கு மரணம் வரும்? இன்னைக்கு உலகம் வந்து இன்னைக்கு வேதனைப்படுகிறது, சஃபரிங் பண்ணுகிறது. பூமி வந்து வேதனைப்படுகிறது. என்ன வேதனைப்படுகிறது? குற்றமில்லாத இரத்தங்கள் சிந்தப்படுது. பாருங்க புட்டின் என்ன பண்ணாரு, வால்டிமிர் புட்டின். அவர் வந்து இப்படி துணிகரமாக சண்டைக்கு போய் எத்தனை பேர் செத்துருக்காங்க? ரஷ்யன்ஸ் கூட நிறைய 800 பேர் செத்துருக்காங்களாம். உலக நாடுகள் எல்லாமே யுத்தத்தை நிறுத்து யுத்தத்துக்கு போவாதன்னு சொன்னாலும் எல்லாத்தையும் மீறி வந்து ரஷ்யா யுத்தத்துக்கு போகிறது. அதனால் நம்ம என்ன நினைக்கலாம், இது உலக யுத்தமாக மாறிடலாமா? உலக யுத்தமாக இது மாறாது. எப்படி பாஸ்டர் மாறாது? ராப்சர் வரது பிறகு தானே உலக யுத்தம் வரும். நீங்கள் இங்கே இருக்க வரைக்கும் உலகம் அழியாது. நம்ம மேல போன பிறகு ரேப்சர் நடந்த பிறகு தான் தேர்ட் வேர்ல்டு வார் வரும். ரஷ்யா கிட்ட அதிக ஆட்டம் சுவாமி இருக்கிறது. ஆனால் அந்த சத்தம் என்ன சொன்னது? வாட்ச் ரஷ்யா, நீ ரஷ்யாவை பாரு. கீப் யுவர் ஐஸ் ஆன் த நார்த் கிங், அந்த வடதிசை ராஜாவ மேல உன் கண்களை வை. ஏனென்றால் ரஷ்யா தான் வாடிகனை அழிக்கும், ரஷ்யா தான் அமெரிக்காவை அழிக்கும். ஜோ பைடனுக்கு அவ்வளவு திறமை இல்லை. அவரு சும்மா விட்டுக்கிட்டு அப்படியே பார்த்து முழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. வேற பிரசிடண்டா இருந்தா ஆக்ஷன் எடுத்திருப்பாரு. அதனால ஜோ பைடன் அமைதியா இருக்கிறாரு. ரஷ்யா வந்து தாக்குது, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் யுத்தத்துல இருக்கிறது. பூமியானது வேதனைப்படுது. 6000 வருஷம் இந்த பூமி வேதனைப்படுது. எதுக்காக என்றால் ஒரு புதிய உலகத்தை பிறப்பிப்பதுக்காக. ஆமே. ரோமர் 8:22
22-23
அது வந்து ஜாஸ்தியா வந்தா குழந்தை நார்மலா பிறக்கும். அதே போல உலகம் என்ன செய்யறதுனால பிரசவேதனைப்படுகிறது. இந்த பூமி ஒரு பெண்ணுக்கு அடையாளமாயிருக்கு, தாய்க்கு அடையாளமாயிருக்கிறது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல கொஞ்சம் வேதனை வந்துச்சு, ரெண்டாவது வேர்ல்டு வார்ல அதை விட அதிக வேதனை, தேர்ட் வேர்ல்டு வார்ல அதிக வேதனை வரும் பொழுது மில்லினியத்தை அது பிறப்பிக்கிறது. ஆமென். சர்வசிஷ்யம் ஏகமாய் தவித்து பிரசவேதனைப்படுது. அதுக்கு மேல ஆவியின் முதற்பெல்லாம் என்ன பற்ற நாமும் கூட நம்முடைய சரீரம் மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வர நமக்குள்ளே காத்திருந்து தவிக்கும். ஹலோ. ஒவ்வொரு நியூஸாக வரும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வா சார் ஜாம் பண்ணுங்க, இதே மாதிரி சரீரத்தில் இந்த ப்ராப்ளம் ஆகிவிட்டது, ஹாஸ்பிட்டல் சூர்யா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறோம், கால் வந்து கொஞ்சம் பரண்டு இருக்கிறது, என்ன ஷாக் நியூஸ், கால் கிராக் ஆகிவிட்டது, கால் வலி வருது, அது வருது இது வருது, நம்ம இந்த சரீரத்திலேருந்து விடுதலை பெற விரும்புகிறோம். ஹல்லேலூயா. நம்ம சரீர மீட்புக்காக காத்திருக்கிறோம். நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் அந்த ஃபுல் அடாப்ஷன் வர்றதுக்காக நம்ம காத்துக்கு. இப்பொழுது சஃபரிங், 6000 வருஷம் வருஷம் சஃபரிங் பண்ணுகிறான், நமக்கு விடுதலை. ஹல்லேலூயா, டெலிவரன்ஸ், அதுதான் ராப்சர். எத்தனை பேர் அதை விரும்புகிறோம்? நம்மளாம் ஜெபிக்கலாம். நம்மளாம் ஜெபம் பண்ணுவோம், இதோ கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார், அவருடைய வார்த்தை எவ்வளவு உண்மையாக இருக்கிறது. 4 உதாரணங்கள் சொல்லியிருக்கிறேன். முதலாவது மேரி, 2வது ஜோசப், 3வது மோசஸ் அண்ட் கிடியன், 4வது டேவிட். சஃபரிங் பிஃபோர் டெலிவரன்ஸ். இவங்கெல்லாம் சஃபர் பண்ணாங்க. இப்பொழுது நம்ம சஃபர் பண்ணி கொண்டிருக்கோம், இந்த உலகத்திலே நம்ம சஃபர் பண்ணி கொண்டிருக்கோம். ஆண்டவர் வந்து நம்முடைய நமக்குள்ள இருக்க அந்த பொட்டன்சியலை பார்க்கிறார். நம்மளை ஆண்டவர் ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு கொண்டு வர போகிறார். நீங்க உங்களை பார்க்கும் பொழுது டிஃபீட்டட் ஸ்டேட்ல நீங்க பார்க்கலாம், நான் வந்து வாழ்க்கையில முன்னேற முடியாது என்று நீங்க பார்க்கலாம், என்னுடைய வாழ்க்கையின் நிலைமை இப்படிதான் என்று நீங்க பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் பார்க்கிறார், உங்களை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாவீதை பார்க்கும் பொழுது அப்படிதான் பார்க்கிறார், அந்த கிதியோனை பார்க்கும் பொழுது அப்படிதான் பார்க்கிறார், மோசஸை பார்க்கும் பொழுது அப்படிதான் பார்க்கிறார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் பார்க்கிறார். உங்களுக்குள்ள அந்த பொட்டன்சியல் இருக்கிறது, அது ஒரு நாளில் அது மேனிஃபெஸ்ட் ஆகும், அது ஃபுல் பவராக அது வெளிப்படும். கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருவார், உங்களுக்கு டெலிவரன்ஸ் கொடுப்பார். இப்பொழுது உங்களுடைய சஃபரிங்கை பார்த்து நீங்க வந்து சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் கிரேட் டெலிவரன்ஸ் நமக்கு கொண்டு வருகிறார். நம்மளை ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வர போகிறார். அதிகமான கிரேஸ் நமக்கு தரப்போகிறார், அதிகமான பிளஸ்ஸிங் நமக்கு தரப்போகிறார். நம்ம வந்து அந்த ஒரு ஆசீர்வாதமான லைஃபை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ப்ரொடியூஸ் தட் கைண்ட் ஆஃப் லைஃப். அந்த மேரி அவிதமான ஒரு லைஃபை ப்ரொடியூஸ் பண்ணிடுறாள். பாத்சேபா அவிதமான ஒரு லைஃபை ப்ரொடியூஸ் பண்ணிடுறாள். கர்த்தர் இன்றைக்கும் அதே காரியத்தை மனவாட்டி மூலமாய் செய்ய விரும்புகிறார், உங்கள் மூலமாக செய்ய விரும்புகிறார். அதனால எல்லாரும் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் பண்ணுவரே, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் பண்ணுவரே, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. என்னாலும் இயேசுவை நம்பு குறைவே இல்லை ஜீவிய மதிலே, நாளும் இயேசுவை நம்பு குறைவே இல்லை ஜீவிய மதிலே, பசுமையின் ஜீவிய பங்காகும், பசுமையின் ஜீவிய பங்காகும், கத்தரினாசி உனக்கே சொந்த, கத்தரினாசி உனக்கே சொந்த, உலகத்தில் இருப்பவனில் உங்களில் இருப்பவர் பெரியவர், கத்தர் பெரியவர், நல்லவர் வல்லவர் என்றுமே, கர்த்தர் பெரியவர், நல்லவர் வல்லவர் என்றுமே. கேட்டதான வார்த்தைகளுக்காக சொன்ன தினகரன் ஜெபம் பண்ணுவார்.
வானத்தின் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்தில் கர்த்தாவே சபையாராக நாங்கள் கூடி வந்து உபவாச ஜபத்தில் பங்கு பெறும்படி எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் எங்கள் வாழ்க்கையில் கிரேட் ரிசல்ட்டை கொண்டு வரும்படி கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருக்கும் இந்த ஜபத்தை விசேஷித்த வண்ணமாக நீர் ஆசீர்வித்து தரப்போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சஃபரிங்லிருந்தும் நீர் எங்களுக்கு டெலிவரன்ஸை கொடுக்கிற தேவனாயிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே,
சஃபரிங்
பிஃபோர் டெலிவரன்ஸ் என்ற செய்தியை இவ்வளவு நேரம் நாங்கள் தியானித்தோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே, இந்த உலக
உலகத்துல பலவிதமான சஃபரிங்ஸ் இருக்கிறது. எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுதலையாக்க நீர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருப்பதற்காக எங்களுடைய நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்துல கர்த்தாவே, அந்த சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்கிற ஆண் பிள்ளையை அந்த ஸ்திரீ பெறும்பொழுது கர்த்தாவே, அவளுக்கு கிரேட் டெலிவரன்ஸ் கிடைச்சது. அவளுடைய எல்லா சஃபரிங்லேருந்து நீர் விடுதலை தந்தீர் ஆண்டவரே. அவள் ஆண்டவரே மேரியா இருக்கிறாள் என்று நாங்கள் பார்த்தோம் கர்த்தாவே. அது மாத்திரமல்ல, அது என் டைம் பிரேடாக எங்களுக்கும் அது பொருந்துகிறது. உம்முடைய பிள்ளைகளாக இந்த 144,000 இஸ்ரேலைட்ஸ்க்கும் அது பொருந்துகிறது கர்த்தாவே. இவ்விதமான ஒரு சத்தியத்தை நீர் வேதத்தில் வைத்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆமாண்டவரே, நாங்கள் வந்து கர்த்தாவே அந்த ஆண் பிள்ளையை நாங்கள் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஃபுல்னஸ் ஆஃப் த வேர்டை ப்ரொடியூஸ் பண்ணும்படி நீர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. மேரி வந்து மேசியாவை பிறப்பித்து அவளுடைய சொந்த முயற்சி கிடையாது ஆண்டவரே. அது உம்முடைய எலெக்ஷன், அது உம்முடைய காலிங்கா இருந்தது, அது உம்முடைய ப்ரீ டெஸ்டினேஷனா இருந்தது. அவ்விதமாய் கர்த்தாவே ஆண்டவரே, அந்த ஓல்ட் டெஸ்டமென்ட்ல ஸ்திரீகள் எல்லாரும் ஆண் பிள்ளைகளை பெறும்பொழுது அந்த குழந்தை மேசியாவா இருக்குமா என்றவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அது மேசியாவோட டைப்பா பேட்டர்னா இருந்தது. ஆனால் மேசியாவை மரியால் மாத்திரமே பெற்றெடுக்க முடியும் கர்த்தாவே. அதே போல இந்த கடைசி காலத்துல கர்த்தாவே, 7 சர்ச்சேஜா உம்முடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க எல்லாருமே ஃபுல்னஸ் ஆஃப் த வேர்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அது இந்த எண்ட் டைம் பிரைடு மாத்திரம் தான் பண்ண முடியும். எங்களை அதற்காக நீ தெரிந்து கொண்டதுக்காக, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்த எல்லா அந்த ஸ்திரீயானவள் கர்த்தாவே, அந்த பிசாசு எவ்விதமாய் உபத்திரவப்படுத்தும் பொழுது ஆனாலும் அந்த உபத்திரவத்தில் அவள் சிக்காதபடி அவளுக்கு அந்த கிரேட் டெலிவரன்ஸ் நீர் கொடுத்தீர் கர்த்தாவே. ஏரோது அந்த பிள்ளைகளை கொள்ளை செய்யும் வகை தேடும் பொழுது அந்த ஸ்திரீயானவள் தப்பித்துக் கொண்டாள், அந்த பிள்ளையும் தப்பித்துக் கொண்டது போல இன்னைக்கு எங்களையும் சாத்தான் தொடாதபடி கர்த்தாவே, நீர் எங்களை விடுவிக்கிற தேவனாய் இருப்பது உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இன்னைக்கு இந்த ஃபுல்னஸ் ஆஃப் தி வேர்ட் வந்தது நிமித்தம் எங்களுக்கு சில சஃபரிங் இருக்கலாம் ஆண்டவரே. அந்த வார்த்தை நிமித்தம் நிந்தை ஏற்படலாம். ஆனாலும் இதை நாங்கள் தைரியமாய் மற்றவர்களுக்கு சொல்ல, இந்த வேர்டை நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ண, நீர் எங்களுக்கு கொடுத்த ப்ராஃபட்டை நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ண கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தையானது ஒரு நாள் எங்களுக்கு கிரேட் டெலிவரன்ஸை கொண்டு வர போகிறது. அது எங்களுடைய பிரசன்ட் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து எங்களுக்கு டெலிவரன்ஸ் கொடுக்கிற வார்த்தையா இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கொடுக்கப்பட்டதான வார்த்தைக்கு எங்களுடைய லைஃபை நாங்கள் லைன் அப் பண்ணத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருக்கும் அந்த கிருபை நீர் தர வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கண்ணாடியிலே கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை நாங்கள் அனுதினமும் பார்த்து அந்த சாயலாக தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட எங்கள் ஒவ்வொருக்கும் நீர் உதவி செய்யும் கர்த்தாவே. இந்த உலகத்தை நாங்கள் ஆளுகை செய்ய போகிறோம், அதற்கு முன்பாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த பாடியை நாங்கள் ஆளுகை செய்யும்படி எங்கள் ஒவ்வொருக்கும் அந்த கிருபையை நீர் தாரும் கர்த்தாவே. எங்களுடைய சோல் அந்த மைண்டையும் ஃப்ளஷையும் நாங்கள் ஆளுகை செய்ய கர்த்தாவே. அது எப்பொழுதுமே வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறது. ஆனாலும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் அதிகமாய் படிக்க, உம்முடைய சமூகத்தில் அதிகமாக நாங்கள் காத்திருக்க, உம்முடைய வார்த்தையை நாங்கள் அதிகமாக கேட்க கர்த்தாவே, அதை நாங்கள் பார்க்க பார்க்க கர்த்தாவே எங்களுடைய தியோபனிய மாதிரி நாங்கள் மாறும் பொழுது, வேர்ட் இமேஜாய் நாங்கள் மாறுகிறோம், அப்பொழுது இந்த மாம்சமும் மனசும் உம்முடைய வார்த்தைக்கு நீர் கீழ்ப்படிய வைப்பீர் ஆண்டவரே. அவ்விதமான கிரேட் லைஃப் வாழத்தக்கதாக நீர் எங்களை அழைத்திருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவ்விதமான வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் என்று நீர் முன் குறித்திருக்கிறீர் ஆண்டவரே. பிசாசனுக்கு மேரியை டார்கெட் பண்ணினான், ஏன்னா அவன் கிறைஸ்ட ப்ரொடியூஸ் பண்ண போகிறாள். அதே போல அவன் இன்னைக்கு எங்களை டார்கெட் பண்ணி இருக்கிறான் ஆண்டவரே. ஆனாலும் மேரிய எப்படி அவனால மேற்கொள்ள முடியவில்லையோ அதே போல அவன் எங்களையும் மேற்கொள்ள முடியாது கர்த்தாவே. அவ்விதமான கிரேட் ப்ராமிஸ் நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஜோசப்போட சஃபரிங்கை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அவன் வந்து கர்த்தாவே அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை ஒரு ட்ரீம் ஃபார்மா வந்தது. அவன் தன்னுடைய சகோதரர்களுக்கு அதை சொல்லும் பொழுது அவங்க நெகட்டிவ் எஃபெக்டை ஏற்படுத்தினார்கள் கர்த்தாவே. ஆனாலும் அந்த யோசேப்பு அவன் உம்முடைய பர்பஸ் படி போய்கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தாவே, அவனுக்கு ஒரு நாள் ஆண்டவரே பார்வோனிடத்துல இருந்து அழைப்பு வரும்பொழுது அவன் அந்த சிங்காசனத்துக்கு உயர்த்தப்பட்டான் கர்த்தாவே. அவன் எகிப்து தேசத்துக்கே அதிபதியாய் மாறினான் கர்த்தாவே. ஆனா அதுக்கு முன்னாடி அவன் பட்ட உபத்திரவம் அது மிகவும் அதிகமாக இருந்தது. ஆனால் ஒரு மனுஷன் ஆளுகை செய்ததுக்கு தகுதி வேண்டும் என்றால் அவனுக்கு நல்ல கேரக்டர் இருக்க வேண்டும் கர்த்தாவே. பவர் அபார்ட் ஃப்ரம் கேரக்டர் இஸ் சாட்டானிக், பவர் வித் கேரக்டர் இஸ் ஃபிட் டு ரூல் என்று உம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக நீர் சொல்லி இருக்கிறீர் கர்த்தாவே. இந்த உலகத்தை நாங்கள் ஆளுகை செய்ய வேண்டும், அதற்கு முன்பாக எங்களுக்கு கேரக்டரை ப்ரொடியூஸ் பண்ணும்படியாக இவ்விதமான சஃபரிங்ஸ் நீர் அலோவ் பண்ணுகிறீர் கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே, அவனுக்கு அந்த டிவைன் நேச்சர் வந்தது கர்த்தாவே. அவனுடைய சகோதரர்கள் அவனுடைய தகப்பனார் மரித்து போன பின்பு அவனிடத்துல வந்து அவன் பழி வாங்குவான் என்று நினைத்து வரும்பொழுது அவன் அதை எல்லாத்தையுமே நான் மறந்து விட்டேன், அதை நான் மன்னித்து விட்டேன், ஜீவ ரட்சனை செய்யும்படி தேவன் எங்களை என்னை தெரிந்து கொண்டார், உங்களுக்கு முன்னே எகிப்துக்கு அனுப்பினார் என்று சொல்லும் பொழுது அவன் கிறிஸ்ட் லைக் நேச்சர் அவன் ரிவீல் பண்ணினான் ஆண்டவரே. அதே போல எங்களுடைய லைஃப் இருக்கத்தக்கதாக எங்களுக்கு அந்த கிறிஸ்ட் லைக் நேச்சரை தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு அந்த டிவைன் நேச்சரை தாரும் ஆண்டவரே. அப்பொழுது எங்களுடைய சஃபரிங்ஸ் எல்லாத்திலிருந்துமே நீர் எங்களுக்கு விடுதலை தருவீர் கர்த்தர். எங்களுக்கு ஆண்டவரே முதலாவது நாங்கள் அந்த விடுதலை பெற்றால்தான் மற்றவங்களுக்கு அதை சொல்ல முடியும் கர்த்தாவே. நாங்கள் அந்த விடுதலையை ருசித்தால் தான் மற்றவங்களை நாங்கள் விடுவிக்க முடியும் கர்த்தாவே. அவன் எகிப்து தேசத்தையே பஞ்சத்திலிருந்து விடுவித்தான். அதே போல கிரேட் மினிஸ்ட்ரி செய்யத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, மோசஸ் அண்ட் கிடியோனை குறித்து நாங்கள் பார்த்தோம், அவங்க தங்களை டிஃபீட்டட் கண்டிஷன்ல பாக்குறாங்க, ஆனா நீர் அவங்களை பார்க்கும் பொழுது ஓவர் கமரா பார்த்தீர் ஆண்டவரே. தாழ்ந்த நிலைமையில் அவன் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நீர் அவனுக்குள்ள பொட்டன்ஷியலா அந்த பவரை வைத்திருந்தீர். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானின் கையிலிருந்து அவன் விடுவித்தான் கர்த்தாவே. அதே போல கர்த்தர் எங்கள் ஒவ்வொருக்கும் தியானித்தோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, அந்த சாலமோனை கொண்டு வருவதற்கான பொட்டன்ஷியல் அந்த பவர் வந்து பத்சேபா கிட்ட இருந்தது ஆண்டவரே. ஆனால் தாவீது கர்த்தருடைய வேலைக்காக காத்திராதபடி அவன் சுய முயற்சியில போய் அதை செய்யும் பொழுது பலவிதமான சஃபரிங் அவன் உள்ளானான் கர்த்தாவே. ஆனாலும் அந்த சஃபரிங் மூலமாக எங்களுக்கு ஆண்டவரே பெரிய பெரிய சங்கீதங்கள் கர்த்தாவே, எங்களுக்கு இன்பமான சங்கீதங்கள் கர்த்தாவே. அந்த சங்கீதத்திலிருந்து எங்களுடைய ப்ராப்ளம்ஸ் நேரத்தில் எங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை நாங்கள் ட்ரா பண்ணும்படி ஆண்டவரே, அவிதமான ஒரு லைஃப் நீர் அவனுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஜீசஸ் கிறிஸ்ட ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அந்த எக்கானது பத்சேபா கிட்ட எப்படி இருந்தது போல உம்முடைய மனவாட்டியாக எங்களுக்குள்ள As Christ was in Mary, so the word is in the bride என்று சொன்னவனமாக நீர் அதை எங்களுக்குள்ள அந்த பொட்டன்ஷியலா வைத்திருக்கும் பொழுது இப்பொழுது அதை நீர் மேனிஃபெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறீர் கர்த்தாவே. இன்னைக்கு நாங்க ஃபுல்னஸ் ஆஃப் தி வேர்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அன்னைக்கு சாலமோனுடைய முக தரிசனத்தை தேட எவ்வளவு ராஜாக்கள் அங்கே இருந்து வந்தார்கள். நாங்க இயேசு கிறிஸ்துவோட மனவாட்டியாய் உம்முடைய ராணியாய் கர்த்தாவே உம்முடைய பட்சத்தில் நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அன்று ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதில் வெளிச்சத்திலே நடப்பார்கள், பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் உள்ளே கொண்டு வருவார்கள் சொன்ன பொழுது எங்களை பார்ப்பதற்கு அவிதமாய் ஜனங்கள் வரப்போகிறார்கள் ஆண்டவரே. அந்த கிரேட் பிரிவிலேஜ்காக எவ்வளவு பெரிய பொசிஷனை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய பார்வையில நாங்கள் அற்பமானவர்கள் கர்த்தாவே, ஆனால் உம்முடைய பார்வையில we are the overcomers ஆண்டவரே. அவிதமான கிரேஸ் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya glory
கொண்டு வரும்போது
போகிறது கர்த்தாவே. இந்த மாம்ச சரீரத்துல நாங்கள் எவ்வளவு கர்த்தா வேதனைப்படுகிறோம் கர்த்தாவே, ஆனால் இது எல்லாத்திலிருந்து எங்களுக்கு விடுதலையை நீர் வைத்திருக்கிறீர். எங்களுடைய சரீர மீட்பு, அந்த பாடி ரெடம்ஷன் ஆண்டவரே, அது ரொம்ப பக்கத்துல வந்திருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இங்க இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் அதை பெற்றுக் கொள்ளும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த பூமி இப்பொழுது பிரசவ வேதனைப்படுகிறது, அங்க ரஷ்யா வந்து உக்ரைன் மேல யுத்தத்தை தொடுத்திருக்கிறது, அது ஆண்டவரே புதிய உலகத்தை இந்த சீக்கிரமா பிறப்பிக்க போகிறது. ஆமா ஆண்டவரே, எல்லாத்துக்கும் நீ டெலிவரன்ஸை ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீர். இந்த காலை வேளையில உம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்ட எங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய சஃபரிங்ஸ்ல இருந்து கிரேட் டெலிவரன்ஸ் தர போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் அத்தனையும் எங்கள் மேல நிறைவேற போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம்.
ஆமீன். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டபடி நாள் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்.